அங்கள் சரி வளையும் நானுமரை தொடரும் அங்கள் விசுண்டில் அமரர்கள் போந்தார் செங்கல் கருமோகிலே தலேலோ தேவகிங்கமே தாங்கள்
ீரங்கலட்சுமணமுனீரங்கலட்சுமணமுனிபே ீமந்தராமானுஜமுனிகருணாலுவேதாந்தமீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதையோரர்பிரஸ்வாத்மஹாரம் ஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஸ்ரவந்தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிபரம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜயத்ரிபதையல்லப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜயத்ரிபதையல்லப்தவேதாந்தயுக்மம் வந்தே ஸ்ரீவாதயோகீஸ்வரகுருமநகம் மத்தலம்பவியசீலம் அஸ்மன்குருபியோ நம அஸ்மத்பரமகுருபியோ நம அஸ்மத்சர்வகுருபியோ நம ஸ்ரீமதே வேதாந்தகுருவே நம ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமஹாபூர்ணாய நம ஸ்ரீமத்யாமுனமுனியே நம ஸ்ரீராமமிஸ்ராய நம ஸ்ரீபுண்டரீகாக்ஷாய நம ஸ்ரீமன்நாதமுனியே நம ஸ்ரீமதே ஷடகோபாய நம ஸ்ரீமதே விஷ்வக்சேனாய நம ஸ்ரீநம ஸ்ரீதராய நம. ദേവാധിനാഥകമലാപ്രദനേശപൂർവാൻ ദീപ്താന്തരാം മുകുളഭൂഷണനാഥ മുഖ്യൈ രാമാനുജം പ്രവൃത്തി പരിഭൂഷിതാഗ്രാം ഗോത്രീം ജഗന്തി ഗുരു പങ്ക്തിമഹം പ്രപദ്യേ. നമ്മുടെ ഉയർന്ന സമ്പ്രദായത്തെ പെരുമാൾ തുടങ്ങി വൈത്താർ സനാതനധർമ്മം என்பதாக சொல்லப்பட்டு ஆதியிலிருந்து மகர்ஷிகள் நம் சம்பிரதாயம் தர்மமே வடிவெடுத்தது. அந்த தர்மம் எந்த யுகத்திலும் எந்த சிருஷ்டியிலும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக சென்ற காலம் என்ன, இருக்கும் காலம் என்ன, வருங்காலம் என்ன, எப்பொழுதும் உயர்வுதான், உயர்ச்சிதான், பெருமைதான், சிறப்புதான் என்பதனாலே சனாதன தர்மம் என்பதாக சொல்லி வந்தார்கள். சனாதன தர்மம் என்பது எந்த சிருஷ்டியிலும் ஒரே மாதிரியாக மாறுபடாமல் உயர்வான ஒன்றாகவே இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட சனாதன தர்மத்துக்கு அடிப்படையானது இந்த தர்மங்களையெல்லாம் நாம் அறியும்படியாக சப்தஸ்வரூபமாக சொல்லி வைத்திருப்பது வேதமானபடியினாலே நம்முடைய சித்தாந்தம் சனாதன தர்மம் என்பதற்கு அடுத்தபடியாக வைதிக மதம் என்பதாக பெயர் பெற்றிருந்தது. வேதம் சாட்சாத்து பகவானே சப்தஸ்வரூபமாக நாம் எல்லாம் கேட்டு உணரும்படியாக சஞ்சரிக்கிறார். அப்பேற்பட்ட வேதமே நம்முடைய சித்தாந்தத்துக்கு அடிப்படையாய் அதனாலே வைதிக மதம் என்பதாக இருந்தது என்று பார்த்தோம். வேதத்திலையும் அத்தியாத்ம பாகம் என்று சொல்லக்கூடியதாய் ஆத்ம விசாரத்தை தெளிவுபடுத்தக்கூடியதாய் ஆத்மாவுக்கு பரமசாந்தியான மோட்சத்தை உபதேசிக்கக்கூடியதான வேதாந்த பாகம் முக்கியமானபடியினாலே வைதிக மதமான நமது வேதாந்த சித்தாந்தம் என்றும் பெயர் பெற்றிருந்தது. அந்த வேதாந்தம் தான் சம்ஸ்கிருதம் என்று இருந்தது போக ஆழ்வார்களுடைய பெருமையினாலே அது தமிழாகவும் மாறிற்று. அதனாலே வேதாந்தம் இரண்டு பாஷைகளிலே நமக்கு கிடைச்சது. நம்முடைய சித்தாந்தம் அதனால் இரண்டு பாஷைகளில் உள்ள வேதாந்தமானபடியினாலே உபய வேதாந்தம் என்று ஆயிற்று. இந்த உபய வேதாந்த சம்பிரதாயத்துக்கு நம்முடைய முதல் ஆச்சாரியரான பிரபன்ன சந்தான கூட்டஸ்தரான ஸ்ரீ நம்மாழ்வார் பரமானுகிரகம் பண்ணி வச்சார். ஒவ்வொரு வைஷ்ணவாளுக்கும் அவளுக்கு கிடைக்கிற எந்த பெருமைக்கும் பெருமாளுடைய அனுகிரகத்துக்கும் எல்லாத்துக்கும் காரணம் பிரத்யக்ஷ தெய்வமாய் நம்மோடே நமக்கெல்லாம் நாம் அறியாமலேயே நமக்கு சகாயம் செய்து கொண்டு ரொம்பவும் பெருமாள் தாயார் போலே ரொம்பவும் பிரீத்தியோட நம்ம சம்ரக்ஷணம் பண்ணி கொண்டிருக்கிற நம்மாழ்வார் நமக்கு குலதெய்வமானபடியினாலே குலபதி ஆனபடியினாலே கூட்டஸ்தரானபடியினாலே நம் சம்பிரதாயம் பிரபன்ன சந்தான கூட்டஸ்தரான நம்மாழ்வாருடைய சம்பிரதாயமாய் நம்மாழ்வாருடைய சித்தாந்தம் பிரபத்தியானபடியினாலே பிரபன்ன சம்பிரதாயம் பிரபத்தி சம்பிரதாயம் என்று நம் சம்பிரதாயம் பெயர் பெற்றதாச்சு. ஆக சனாதன தர்மம், வைதிக மதம், வேதாந்த சம்பிரதாயம், உபய வேதாந்த சம்பிரதாயம், அதுவும் பிரபத்தி சம்பிரதாயம் என்று இப்படி அனாதியாகவே பெருமை பெற்று வந்தது. ஒவ்வொரு காலத்திலே ஒவ்வொரு பெயர் விசேஷமாய் சேர்ந்தது. இந்த பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு அடுத்தடுத்த ஆச்சாரியர்களிலே ரொம்பவும் மகாபிரபாவமாக இருந்தவர் ஸ்ரீபாஷ்யக்காரரானபடியினாலே ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீ வைஷ்ணவத்தை எங்கும் மீண்டும் எல்லாரும் போற்றும்படியாக நிலைநாட்டினபடியினாலே எம்பெருமார் தரிசனம் என்றதாக ஆயிற்று. அந்த எம்பெருமானார் தரிசனம் என்றிருந்தாலும் பல கிரந்தங்களினாலே பலமுறை வாதிகளை நிரசனம் பண்ணினதினாலே இந்த சம்பிரதாயத்துக்கு மீண்டும் சர்வேஸ்வரனே தான் ஒரு ஆச்சாரியராய் வந்து இதை பிரதிஷ்டை ஏற்படுத்தி கொடுத்ததினாலே அப்பேற்பட்ட பிரதிஷ்டை சுவாமி நிகமானந்த மகாதேசிகன் என்கிற ஆச்சாரியர் அவராலே ஆனபடியினாலே நம் சம்பிரதாயம் தேசிக சம்பிரதாயம் என்று ஆயிற்று. இந்த பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு பல திருநாமங்கள் உண்டு. தேசிக சம்பிரதாயமும் பல கிளைகளாக இருப்பதாலும் அதிலேயும் விசேஷமானது திருக்குழந்தை தேசிகன் என்று அவரை ஆசிரியித்த சிஷ்யர்கள் ரொம்ப பரிசுத்தர்களாய் ரொம்ப மகாத்மாக்களாய் பெருமாள் கொண்டாடும்படியான உத்தம ஆச்சாரியர்களாய் முனித்ரிய சம்பிரதாயம் என்றதான இந்த சம்பிரதாயத்தை பேணி காப்பாற்றி வந்தவர்களான அதிலும் பல கிளைகளிலேயும் ஸ்ரீமத் வழுத்தூராண்டவன் சம்பிரதாயம், அதுவும் விசேஷமாக பெரியாண்டவன் சம்பிரதாயம், ஆண்டவன் சம்பிரதாயம், ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் சம்பிரதாயம் என்றெல்லாம் ரொம்பவும் ஸ்மரித்த மாத்திரத்தினாலேயே சொன்ன மாத்திரத்தினாலேயே கொண்டாடும்படியாகவும் பெருமை தரக்கூடியதாகவும் சுத்தியை தரக்கூடியதாகவும் ஒரு நம்பிக்கையை தரக்கூடியதாகவும் இன்று உலகெல்லாம் ஆண்டவன் சம்பிரதாயம் ஆண்டவன் சம்பிரதாயம் என்று பல மகாத்மாக்கள் நன்கறிந்து ஆசிரியத்து போற்றி கொண்டாடி வளர்ந்து வருவதாக இருக்கக்கூடிய இந்த சம்பிரதாயத்தில் அவ்வப்பொழுது ஆச்சாரியர்கள் எத்தனையோ தியாகங்களை பண்ணி சுயநலமே இல்லாமல் தன்னுடைய கட்டம் என்பதை எதுவும் பார்க்காமல் அவர் ஜனிச்ச போதே திருத்துழாய் நல்ல வாசனையோடே உண்டாவது போலே மகாத்மாக்களாகவே வந்திருந்த ஆச்சாரியர்களிலே சென்ற வாரம் நாம் ஸ்ரீமத் ஆக்கூராண்டவனுடைய திவ்ய சரித்திரத்தை சேவிச்சுண்டோம். ஸ்ரீமத் ஆக்கூராண்டவன் ஆக்கூர் என்கிற காஞ்சிபுரத்துக்கு அருகிலே இருக்கிற அக்ரஹாரத்தைச் சேர்ந்தவர், பெரிய பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே அவதரித்தவர், பெரியாண்டவனுடைய கிருபா கடாட்சத்தை பெற்றவர். அவர் பிறப்பதற்கு முன்னாலேயே பெரியாண்டவன் ஆக்கூராண்டவனுடைய திருத்தாயாரிடத்திலே ஒரு குழந்தை பிறப்பான், வைராக்கிய நிதியாக இருப்பான், ரங்கநாதன் என்கிற பெயரே சாத்தனும். சரணாகதி சமயத்தில் அந்த மாதிரி புஷ்பமாரி பொழிஞ்சது அம்மாவுக்கு, அப்பொழுது அனுகிரகம் பண்ணார்னு பார்த்தோம். பெரியாண்டவனுடைய திருவாக்கு அப்படியே பலிச்சது. குழந்தை பிறந்தபோதே நான் நல்ல ஞானியாகவும் நல்ல பிரசண்ட பண்டிதராக வரக்கூடிய லட்சணங்களோடையும் அவதரிச்சார். திருத்தகப்பனாரிடத்திலும் தன்னுடைய மாமாவனிடத்திலும் முதலே வாசிக்க ஆரம்பித்தார். அவருடைய மாமாவனிடத்திலே முதல்ல சமாசிரணம் ஆச்சு. குழந்தை நல்ல ஞானியாக இருக்கான், ஆனால் ஆத்து காரியங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆத்து காரியங்களிலேயே காலத்தை ஓட்டிடக்கூடாது என்று பிடிவாதமாக சாஸ்திராபியாசத்திலே ரொம்ப துறையோடு இருந்தார். சில குழந்தைகள் ஆத்து காரியத்தில் வீட்டு வேலைகள் நிறைய தான் இருக்கும், ஒவ்வொரு வீடுகளுடைய வசதியை பொருத்தினது. ஒவ்வொரு ஆத்துல சில நிர்பந்தங்கள் இருக்கும், அந்த நிர்பந்தங்களில் தான் நிறைய பேர் அகப்பட்டு கொண்டுடுவா, வாசிப்பு குறைஞ்சி போயிடும், சம்பிரதாயத்திலே ஒன்றும் கற்றுக்க முடியாமல் போயிடும். அந்த மாதிரி அகப்பட்டு கொண்டு சம்பிரதாயத்தை இழக்கிறவா எத்தனையோ ஆயிரம் பேர் உண்டு. ஆனால் ஆக்குராண்டவன் அந்த சிறு வயசிலேயே ஆத்து காரியங்களிலே அகப்பட்டு கொண்டு ஞானத்தை சம்பாதிக்காமல் இருக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல ஒரு தைரியமும் நல்ல புத்தியும் வந்தது. குடிவாதமாக சாஸ்திரம் வாசித்தார். ஆத்து காரியங்கள் பலவும் இருந்தபோது அதுக்கு நடுவில் குடிவாதமாக சாஸ்திரங்களாக வாசித்தார். நல்ல பிரசண்ட பிரசண்ட தர்க்க பண்டிதர், பிரசண்ட வியாக்கரண பண்டிதரானார். அக்காலத்தில் பாண்டித்யம்னு இருந்தால் அதை ராஜசதஸுக்களிலே போய் ராஜசதஸுக்களிலே அதை பிரகடனம் பண்ணி பெரியவாள் கொண்டாடும்படியாக வாக்கியார்த்தங்கள் சொல்லி அதுக்கு உண்டான சன்மானங்களும் பெறுவது என்பது ஒரு ஆசையாக இருந்தது பண்டிதாளுக்கு. ஆக்கூராண்டவனுக்கும் பூர்வாசிரமத்தில் அந்த ஆசை இருந்தது. அப்பெல்லாம் புதுக்கோட்டை சம்ஸ்தானம், கொச்சி சம்ஸ்தானம், திருவிதாங்கூர் சம்ஸ்தானம், மைசூர் சம்ஸ்தானம் இவர்களிலே ராஜாக்கள் இப்படியான சதஸ்ஸுகள்லாம் நடத்துவா. அதற்காகவே அவர்கள் நிறைய திரவியங்கள்லாம் செலவழித்து தர்மாதிகாரி என்பதாக அதுக்குன்னே ஒரு மினிஸ்டர் மாதிரி ஒருத்தரை ஏற்பாடு பண்ணி சம்பிரதாயத்துக்காக ஐஸ்வர்யத்தை செலவழிக்கணும் என்ற ஆசையோடு இருந்தா. வித்வான்களை கௌரவிக்கணும், வித்வான்கள் நம்ம தேசத்துக்கு வரணும், அவளுடையதான திருவடி படணும், அவ வாக்கியார்த்தம் சொல்லணும், அவளை சன்மானிக்கணும் என்ற ஆசை அப்பொழுது ராஜாங்கங்களுக்கு இருந்தது. அப்போதெல்லாம் எல்லாம் தனித்தனி ராஜாங்கமானபடினால அந்தந்த ராஜாக்களுடைய ஆதரவிலே சதஸ்ஸுகள் நடந்தபோது வித்வான்கள்லாம் போவா. சேரவேந்தூர் ஆண்டவன் கூட சதஸ்ஸுக்கு எழுதியிருக்காருன்னு பார்த்தோம். இதே மாதிரி ராஜசரஸுக்கல்ல கௌரவம் அவெல்லாம் அடைஞ்சிருக்கா. அதே போல் ஆக்குராண்டோரும் இந்த நாலு சரஸுக்கும் போய் புதுக்கோட்டை, திருவிதாங்கூர், கொச்சி, மைசூர் சம்ஸ்தானங்களில் வாக்கியார்த்தம் பண்ணி வித்வான்களிடத்துல நல்ல பெயர் சம்பாதிச்சார். அப்படி அவள்லாம் அந்த காலத்திலே ரொம்ப ராஜசதஸ்ல இருந்த அந்த பரீட்சாதிகாரியான வித்வான்கள் எல்லாம் ரொம்ப கடுமையா பரீட்சை பண்ணுவா. சதஸ் என்றால் விட்டு கொடுத்து பரீட்சை பண்ண மாட்டா. தெரிஞ்சவாள், தெரியாதவாள், தெரிஞ்சவாளாத்து பசங்க என்பதனாலெல்லாம் விட்டு கொடுத்து பண்ண மாட்டா. சதஸ்ல ரொம்ப தீக்ஷ்ணமாகத்தான் கேள்விகள்லாம் கேட்பா. ஏன்னா அந்த சரசனுடைய கௌரவம் அதனுடையதான அந்த வித்வத்தை காப்பாற்றணும் என்பது அப்போத்தான் மதிப்பும் இருக்கும், வித்தியையும் அபிவிருத்தி ஆகும். ஒரு சரஸிலே ஒருத்தரை அவமானப்படுத்தினா, உனக்கு இந்த விஷயம் தெரியலேன்னு அவமானப்படுத்தினா, அது அவமானமாக அந்த சரசனுடைய கொள்கை நினைக்க மாதிரி கிடையாது. இந்த சரஸில் இந்த வாக்கியார்த்தம் சொல்ல தெரியலன்னா இதுக்கு உண்டானதான வித்வத்தையும் சம்பாதிச்சுக்கோ வேண்டாமா என்று அந்த பரீட்சைக்கு வரவாளுக்கு அது ஒரு ஒரு உத்வேகத்தை தரும். அது அதனால் பரீட்சைகளிலே, வித்வத் சதஸ்களிலே, அதுவும் ராஜசதஸ்களிலே விட்டு கொடுக்கவே மாட்டா. அப்பேற்பட்டதான சதஸ்களிலே போய் நல்ல பெயர் வாங்குவது, நன்னா சொல்றார் என்று உத்தம சம்பாவனை வாங்குவது என்றால் அவாதான் நல்ல தீர்க்க பண்டிதர்களாக மேற்கொண்டும் மேற்கொண்டும் அடுத்தது தன்னை போலேயே நல்ல தீர்க்கமான பண்டிதர்களை உருவாக்கக்கூடியவாளாக இருப்பா. அதனால இந்த குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் என்று இந்த காலத்தில் சொல்றோமே, அதுபோல அந்த வித்வத் சதஸுக்களுடைய அந்த குவாலிட்டி மெயின்டெனன்ஸுக்காக நல்ல சக்கையா மாட்டி விடுவா. அதனால கொஞ்சம் அரைகுறையா இருக்கிறவா சதஸுக்கு போறதுக்கெல்லாம் பயப்படுவா. பூர்ணமான யோகியதை இல்லாமே போய் அவமானப்படக்கூடாது என்று பயப்படுவா. அப்படி நல்ல வித்வத்தை சம்பாதிச்சு தைரியம் இருந்தா தான் சரஸுக்கு போவா. அப்பேற்பட்டவங்க சரஸுக்கு போனாலும் உத்தமமான சம்பாவனை என்றெல்லாம் பேர் வாங்குவது கஷ்டம்தான். அதான் நம்ம ஆச்சாரியன் ஆக்கூர் ரங்கநாதாச்சாரியார் அப்படியான சரஸுக்களிலே போய் நல்ல உத்தம சம்பாவனை பெற்று எல்லாரும் கொண்டாடும்படியாக மீண்டும் பிரச்சண்ட பண்டிதரா பேர் பெற்று கொண்டுதான் எழுந்தொழினார். இந்த ஆக்குராண்டவனுடைய பாண்டித்யத்திலே ஒரு விசேஷம் என்னன்னா, சில பண்டிதர்கள் ரொம்ப கடினமான விஷயங்களை மாத்திரம்தான் எடுத்து சொல்ல தெரியும். அது ரொம்ப நன்னா சொல்லுவா, ஆனால் கவிதா ராசிக்கம் என்பது இருக்காது. சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது தர்க்கேஷு கர்க்கசதியோ வயமே வனான்யே, காவியேஷு கோமலதியோ வயமே வனான்யே, தந்திரேஷு நிஷிதியோ வயமே வனான்யே, கிருஷ்ணே நிவேசிதியோ வயமே வனான்யே என்பதாக சொல்லுவார். ஒரு பெருமையா சொல்றது தான், தேசிகன் இப்படி பெருமைப்பட்டு சொல்லிக்கிறாரே என்று நினைக்க கூடாது. இருக்கிற ஸ்திதி ரத்தனம், ரத்தனம்தான்னு உலகம் அறிஞ்சுக்கணும். ரத்தனத்தை கூழாங்கல் பளபளான்னு இருக்குன்னு நினைச்சுக்க கூடாது. அதனாலே இந்த ஸ்லோகத்தை ஏகாந்தத்தில் சிஷ்யால் கொண்டாடும்படியான சந்தர்ப்பத்திலே ஒரு சமயம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அதே போல தான் தர்க்கேஷு கர்க்கசதியோ வரமே வயமேவ நான், தர்க்கம்னு வந்தார்னா எவ்வளவு கடினமான சொல்லணுமோ, எவ்வளவு கடினமான யுக்திகளை வாத பிரதிவாதங்களாக சொல்வதும் எழுவதும் எழுதுவதும் செய்யணுமோ அதிலே சிரேஷ்டமானவர் சொன்னால் நமக்கு ஈடு ஒருவர் கிடையாது. சுவாமி தேசிகன் திருவாக்கு இது, தனக்கு ஈடு ஒருவர் கிடையாது. அதே சமயம் காவியேஷு கோமலதியோ வயமே வனான்யே, காவியம் என்று ரசமாக ரொம்ப சரளமாக ரொம்ப சரசமாக கௌடவைதர்ப பாஞ்சால மாலாகாரான் சரஸ்வதீன் எஸ்ய நித்யம் பிரசம்சந்தி சந்த சௌரபவேதினர். எளிமையாகவும் கடுமையாகவும் யுக்தியுக்தமாகவும் சப்தஜாலங்கள் நிறைந்ததாகவும் பரம ராசிக்கியமாகவும் எப்படியெல்லாம் ஒரு காவியம் இருக்கணுமோ எல்லா விதமாகவும் செய்வதற்கு சக்தாள் நாம் பெருமாள் ஆச்சாரியால் அனுகிரகத்தினாலே அந்த சக்தியும் இருக்குன்னர். தன்னுடைய பெருமையெல்லாம் ஆச்சாரியன் கொடுத்த பெருமை, அது ஆச்சாரியன் கொடுத்தார், ஆச்சாரியனுக்கு கொடுக்கிற பெருமை இருக்குன்னு லோகத்துக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தம்மிடம் இருக்கிற ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே கிடைச்ச பெருமையை சாதிச்சார் தேசிகன். அதுபோல தர்க்கமாயிருந்தால் கர்க்கசமான புத்தி, ரொம்ப கடினமான யுக்தி பிரத்யுக்திகள், காவியமாயிருந்தால் பரம கோமளமான, ரொம்ப சரசமான, ரொம்ப சுலபமான, பரம ராசிக்கியத்தோடே இருக்கக்கூடிய சாமர்த்தியம். அதே போல எழுந்திருந்தார் நம்முடைய ஆக்குராண்டவன், பரம ரசிகர், காவியங்களை ரசித்து சொல்றதுல ரொம்ப ரசிகர். அதிலேயும் ராமனிடத்திலே ரொம்பவும் பக்தி. அது ராமபக்தி என்றால் எப்படி, எல்லா ரிஷிகளும் விசேஷமானமாக இருந்தாலும் வால்மீகி என்றால் ராமபக்தி விசேஷம்தானே. எல்லா ரிஷிகளும் பெருமாளிடத்திலே பக்தர்கள்னாலும் பராசர பிரம்ம ரிஷின்னா கிருஷ்ண பக்தின்னா அது விசேஷம்தானே. சுகபிரம்ம ரிஷி நம்மாழ்வார் இப்படியானவாள்னா கிருஷ்ண பக்தியிலே எல்லாருக்காட்டிலும் விஞ்சி நின்றவா இல்லையா? அதுபோல ராமாயணம், ராமபக்தி, ராம கல்யாண குணங்கள் என்றால் அதில் ரொம்ப ஈடுபாடு சுவாமிக்கு. சுவாமியினுடைய வேட்டாம், அதாவது சசுர கிரகம்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில், வேட்டாம்னு தமிழில் சொல்லுவோம். சுவாமிக்கு கல்யாணம் சோழசிம்மபுரத்தில். சுவாமியினுடைய பாண்டித்யத்தையும் விசேஷமான கவிதா ராசிக்கியத்தையும் சுவாமியினுடைய திவ்ய தேஜஸையும் அவருடைய வம்ச பெருமையையும் எல்லாத்தையும் பார்த்து சோழசிம்மபுரத்தில் ஒரு மகான் இவருக்கு கதிகாதானம் பண்ணி கொடுத்து சுவாமி அதனாலே சோழசிம்மபுரத்தில் அடிக்கடி போய் வரும் சந்தர்ப்பங்கள் இருந்தது. அது சோழசிம்மபுரத்தில் நிருசிம்மனிடத்திலே ரொம்ப ஈடுபாடு சுவாமிக்கு. அந்த நிருசிம்மனுக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணி வைக்கணும்னு ஆசை. சுவாமியும் அடிக்கடி சோழசிம்மபுரத்துக்கு எழுந்திருந்தாலே, சோழசிம்மபுரம் என்பது சோழிங்கரின் இந்த காலத்தை சொல்கிறோம், அந்த சோழிங்கருக்கு அடிக்கடி எழுந்திருந்து அங்கே பெருமாளை சேவிச்சுண்டு பெருமாளுக்கு தன்னாலானே கைங்கரியங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டுருந்த காலத்தில் சுவாமியினுடைய அந்த ஒரு பிரவச்சன சக்தி, அதுவும் மைக்கே வேண்டாம், நல்ல கம்பீரமான துவனி சுவாமிக்கு. அந்த காலத்தில் மைக் வசதிகள்லாம் கிடையாது, நல்ல கம்பீரமான துவனி சுவாமிக்கு. அந்த கம்பீர துவனியும் பரம ராசிக்கியமும் ரொம்ப உயர்ந்ததான பாண்டித்யமும் அதுக்கு மேலே ரொம்ப உயர்ந்த அனுஷ்டானமும் எல்லாம் சேர்ந்து சோழிங்கபுரத்திலே இருந்த பெரியவர்கள் சுவாமியினிடத்துல கேட்கணும், அதுவும் சுவாமி அனுபவிக்கிற ராமபக்தியை நாமும் அனுபவிக்கணும்ன்ற ஆசையில சுவாமியை சம்பூர்ணமாக ஸ்ரீமத் ராமாயண காலக்ஷேபம் சாதிக்கணும்னு பிரார்த்திச்சுண்டா. பல வருஷங்கள் அங்கே ஸ்ரீமத் ராமாயண காலக்ஷேபம் அத்தியுதமாக சுவாமி சாதிச்சாகும். அதுவும் விசேஷமாக பூர்வாச்சாரிய வியாக்கியானங்கள் அதில் அதை ரொம்ப ரசித்து சொல்லியாகும். இது ரெண்டுவிலே காஞ்சிபுரத்திலே தேரவிந்துராண்டவன் எழுந்திருந்தபோது தேரவிந்துராண்டவனிடத்திலையும் ஆசிரியச்சு விஷயங்கள்லாம் கிரகிச்சு ஆரம்பித்த பிறகு சுவாமியினுடையதான பிரவச்சனத்தில் ரொம்ப தேன் கலந்து போச்சு. அது தேரவிந்துராண்டவன் எவ்வளவு மிருது மிருதுவாக அந்த பகவத் பக்தியை பகவத் விஷயத்தை குழைச்சி கொடுப்பாரோ அந்த மாதிரியான ஒரு சாமர்த்தியமும் சுவாமிக்கு சேர்ந்து கொண்டு சுவாமியினுடைய பிரவச்சனம் ரொம்ப அமோகமாக இருந்தது. அதனால் ராமபக்தியை அனுபவிச்சு அதுவும் சோழசிம்மபுரத்தில் இருந்த நிருசிம்மனையும் சேர்த்து அனுபவிச்சுண்டு ஆக்குராண்டவன் ரொம்பவும் எல்லாரும் அங்கே சுவாமியை வெளியில் அனுப்பவே மாட்டா, நம்ம ஊரிலேயே எப்பவும் வெளியிருக்கணும் என்று அப்படி முதலிலே வேட்டாமாக இருந்தது சுவாமிக்கு அநேகமாக சாஸ்வதமான ஊராக கூட ஆயிடுத்து. அப்போ நிறைய திரவியங்கள் சமர்ப்பிச்சா கிடைச்சிது. அந்த தேசத்தில் இருந்த சுற்றி இருந்த நிறைய பிரபுக்கள் ஆக்குராண்டவன் பூர்வாசிரமத்தில் ஆக்கூர் ரங்கநாதாச்சார் என்ற திருநாமத்தோடு இருந்தபோது நிறைய திரவியங்கள் சமர்ப்பிச்சா. அந்த திரவியங்களை சுவாமி தன்னுடைய திருமாளிகைக்கு என்று ரொம்ப எடுத்துக்க மாட்டார், எல்லாம் ராமபக்திக்காக கிடைச்சது, ராமாயணத்துக்காக கிடைச்சது, எல்லாரும் ராமனிடத்திலே இருக்கிற ஆசையினாலே கொடுத்தார். ராமாயணத்தினுடைய பெருமைக்காக வந்த சம்பாவனை இது. அதனால இதை நாம் எடுத்துக்கிறது இல்லை, நாம் இதை எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சு அவள்லாம் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டா, அது லோகக்ஷேமமாக இருக்கும் என்ற ஆசையினால திரவியங்கள் வந்து சேர்ந்தா அந்த திரவியங்களை அனுபவிச்சுக்கணும்னு நினைக்க மாட்டார். பெரியாண்டவன் முன்னையே இந்த குழந்தை வைராக்கிய நிதியாக இருப்பான் என்று பூர்வத்திலே அனுகிரகம் பண்ணியாச்சு, பிறப்பதற்கு முன்னாடியே அனுகிரகம் பண்ணியாச்சு. அதனால அந்த திருவாக்கு அப்படியே ரொம்ப வைராக்கியம், ஐஸ்வர்யங்கள்ல ஆசை கிடையாது. கிடைக்கிற கிடைக்கிற ஐஸ்வர்யத்தை எல்லாம் நம்ம நரசிம்மனுக்கு சமர்ப்பிக்க வேண்டாமா? சாட்சாத் சர்வேஸ்வரன் நரசிம்மரூபியாய் சர்வரக்ஷணம் செய்து கொண்டு பிரத்யக்ஷ தெய்வமாய் சகல பேருக்கும் சகல விதமான குறைகளையும் தீர்த்து கொண்டு நமக்கு ரொம்ப நெருக்கமான தெய்வமாய், ரொம்ப அதுவும் இந்த காலத்திலே சொன்னா போல் ரொம்ப பவர்ஃபுல் தெய்வமாக இருக்கார் பெருமாள். அதனால அவருக்கு சமர்ப்பிக்கணும்னு ஆசையோட நிறைய உபயங்கள்லாம் சமர்ப்பிப்பார். அதையும் நிருசிம்ம பக்தியோடய வாழ்ந்து கொண்டு ராமபக்தியோட இருக்கிற காலத்தில் மத்தியத்தில் ஆண்டவனிடத்திலே காலக்ஷேபம் செய்ய வேணும்னு சோழசிம்மபுரத்தை விட்டு வந்தார்னா காலக்ஷேபம் கிரந்தம் எடுத்துட்டு கிரந்தம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் சேரந்தூர் ஆண்டவனிடத்திலேயே அன்வைச்சுண்டு உயர்ந்த ஆச்சாரிய பக்தியோடைய ஆச்சாரியரை பரிபூர்ணமாக அனுபவிக்கிற ஒரு சந்தோஷத்தை சுவாமி இழக்காமல் இருந்தார். ஆச்சாரியரை வந்து சேவிப்பா, ஒரு நாள் அன்வைப்பா, ஏதோ சில கிரந்தங்கள் என்று சொல்லி நடுவுலே நடுவுலே வந்து அன்வயிச்சுப்பா, காரிய பாரத்தினாலே விட்டு போயிடுவா, எங்கள் ஆச்சாரியனிடத்திலே சேர்ந்து இருக்க முடியலையேன்னு குறப்பட்டுப்பா. ஆனால் ஆக்கூர் ஆண்டவன் அப்படியெல்லாம் எதையும் இழக்கலை. ஆச்சாரிய தேரந்தூர் ஆண்டவனோடே கூடவே எழுந்துருளி இருந்து காலக்ஷேபம் பரிபூர்ணமாக ஆச்சாரியரை அனுபவிக்கிறது சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். பகவத் அனுபவம் போலே அதி விலட்சணமானது ஆச்சாரிய அனுபவம்னு. பெருமாளை எப்படி நெஞ்சாரே தியானிச்சு அவனுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கலாமோ, அதே போல ஆச்சாரியாளுக்கும் கைங்கரியங்களை, உகந்ததான கைங்கரியங்களை செய்து கொண்டு அவளுடைய திருமுகம் திருவுள்ளம் உகப்பதையும் அவளுக்கு அனுகூலமாக இருப்பதையும் சம்பிரதாயத்துக்கு அதனாலே நாம் செய்கிறோம், நம்மாலே ஒரு சப்போர்ட், ஆச்சாரியருக்கு சப்போர்ட், ஆச்சாரியருக்கு ஒரு துணை, ஆச்சாரியருக்கு கைங்கரியம் என்றால் சம்பிரதாயத்துக்கு நாம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கோம் இல்லையா? அதுமால அதுபோல ஆச்சாரியரிடத்துல இருந்து ஆச்சாரிய அனுபவம் பண்ணி கொண்டிருந்தா பல விதத்திலே அது பெரிய ஸ்ரேயசான அப்படினாலே ஆக்குராண்டவன் அதை இழக்கலை. சேரவிந்தராண்டவனிடத்திலே காலக்ஷேபம் புனப்புனகா காலக்ஷேபம், கிரந்தம் பண்ணுவார், காலக்ஷேபம் பண்ணுவார். அந்த கிரந்தம் முடிச்ச உடனே கொஞ்ச நாட்கள் சோழசிம்மபுரம் போய் இருந்து மீண்டும் திரும்பி வந்து அப்படியே பெருமாளிடத்திலே ஆசையினாலே சோழசிம்மபுரம், திரும்பியும் ஆச்சாரியர்களிடத்திலே ஆசையினாலே பின்னால் ஆச்சாரியரோடே வந்துடுவார். காஞ்சிபுரத்திலிருந்து யாத்திரையாக புறப்பட்ட போதெல்லாம் கூட தேரவிந்தராண்டவனிடத்திலே கூட யாத்திரையாக வந்துடுவார். அந்த மாதிரியாக ஆச்சாரியரையும் இழக்காமல் சம்பூர்ணமாக காலக்ஷேபம் பண்ணினார் ஆண்டவர். ஆக்கூர் சுவாமியினுடைய இந்த ஆச்சாரிய பக்தியும் விசேஷமான ராமபக்தியும் அது நிருசிம்மரிடத்திலே இருக்கிறதான பக்தியும் ரொம்ப ஒரு பரிசுத்தமான ஜீவனம் பண்ணிக்கொண்டு அதுவும் நல்ல வாக்கியார்த்தம் பண்ணக்கூடிய நல்ல பண்டிதராக அதுலேயும் ரொம்ப விசேஷம். ஒரு 10 நிமிஷம் ஆக்கூர் ஆண்டவன் ஒரு சத்விஷயத்தை எடுத்து பேசினா கம்பீரமாக இருக்கும், மனசு நிறைஞ்சிருக்கும். அந்த மாதிரியாக ஒரு கண்டத்வனி ஆக்கூராண்டவனுக்கு. அதனால ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப கௌரவ பாத்திரமாக இருந்தார். ஸ்ரீமத் ஆண்டவனுக்கே கூட ரொம்ப விசேஷமான அபிமான பாத்திரமாக எழுந்திருந்தார். அப்படி இருந்தவரிடத்துல தேரவிந்துராண்டவன் ரொம்ப ரசித்தது என்னென்னா ஆக்கூராண்டவனிடத்துல ரசித்தது சிஷ்யர் தான், சிஷ்யராக இருந்தாலும் அவரிடத்துல தேரவிந்துராண்டவன் ரசித்தது ஆண்டவன் சம்பிரதாயம், ஆண்டவன் சம்பிரதாயம் என்று அதில் ஒரு பெரிய ஊற்றம் அது. அதனால தான் சுவாமியினுடைய தனியன்லேயே கூட ஆக்குராண்டவன் தனியனில் பார்க்கலாம், ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர மகித மகா சம்பிரதாயைக நிட்டம் வந்தே ஸ்ரீவாச யோகீஸ்வர குருமனகம் அத்தலம் பவ்யசீலம் என்று பார்க்குறோம். ரொம்ப பவ்யமாக இருப்பார். தன்னுடைய பாண்டித்யத்தினாலேயோ வேற எந்த பெருமையினாலேயோ ஜனங்கள் நிறைய திரவியங்களை கொடுத்து பெரிய சுவாமி என்று கொண்டாடுறதுனாலேயோ எந்த விதமான ஒரு அகங்காரமும் இல்லாமல் சாஸ்திரங்களிலே என்ன சொல்லித்து எவ்வளவு வாசித்தாலும் வாசித்ததுக்கெல்லாம் பலன் என்னன்னு சமார்த்தம் சர்வசாஸ்திராணின்னு சொல்லியிருக்கு. அடக்கம் சாந்தி சகலங்களையும் நிர்வகிக்கிற சர்வேஸ்வரன் ஏதோ ஒரு அனுகிரகத்தினாலே நமக்கு கொடுத்திருக்கிறான் இதை என்று அதை அனுகிரகமாக நினைச்சு திருப்தி பட்டுக்கணுமே ஒழியோ அது பாண்டித்யத்தினாலேயோ திரவியத்தினாலேயோ பெருமைப்பட்டான்னா அது அகங்காரமாய், அது நம்முடைய ஆத்மாவுக்கு ஆத்மாவுடைய நிஷ்டைக்கு அது விரோதி, ஆத்மநிஷ்டையே கொலைச்சுரும் சத்ரு என்பதனாலே பவ்யமாக இருக்கணும்னு தேரவிந்தராண்டவன் எப்படி அது இருந்து காட்டினாரோ அதே மாதிரியாக்கும் தேரவந்திர ஆண்டவர் வந்து கற்றுக்கொண்டது. ரொம்ப பவ்யமா இருப்பார் அகூர் ஆண்டவர், அதான் பவ்யசீலம்னு சொல்லியிருக்கு. அதுல தனியன்ல ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர மகித மகா சம்பிரதாயக நிட்டம், பெயர்பட்ட தபஸ்வியாய் ரிஷியாய் எழுந்தருளி இருந்த பெரியாண்டவன், அவருடைய திருவடி பலம், அவருடைய அனுகிரக பலம், அதனாலே வளர்ந்து வருகிற சம்பிரதாயம். அதனாலே ஆண்டவன் சம்பிரதாயம்னா நிச்சயம் ஒசத்தி ரொம்ப விலக்ஷணமானது. அந்த ஆண்டவன் சம்பிரதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு அம்சங்களையும் அனுபவிச்சும் அதை தான் அனுஷ்டிச்சும் அதை மற்றவாளுக்கு எடுத்து சொல்லியும் அந்த சம்பிரதாயத்தை, ஆண்டவன் சம்பிரதாயத்தை அவர் ஆசிரமத்துக்கு வருவதுக்கு முன்னாடி, ஆசிரம ஆச்சாரியரார்த்துக்கு முன்னாடியே எப்பவும் அந்த பெருமையோட பேசிப்பார். சம்பிரதாயத்தை ஸ்ரீ ஆண்டவன் சம்பிரதாயம்னு பெருமையோட பேசிப்பார். இருக்கிற பெருமை தானே, இல்லாத பெருமை ஒன்றும் இல்லையே. எப்படியான உயர்ந்த எழுத்தோர் ஆண்டவன், எப்படி ரிஷியாட்டம் இருந்தார் அவர். பிரம்மச்சரியத்திலேயே சர்வத்தையும் பரித்தியாகம் பண்ணிக்கொண்டு சதா ஆச்சாரியால் சதா பகவான் சதா சம்பிரதாயம் நம்மாழ்வார் தேசிகன் என்று எப்படி ஆக்கும் ஒரு பரிசுத்தமான ஆத்மாவாக வளர்ந்த நம்ம எழுத்தூராண்டவன் ரட்சிச்சு கொடுத்த சம்பிரதாயம் இல்லையா, எப்படியாக்கும் பெரியாண்டவன் தபஸ்வியா எழுந்தருளியிருந்தார். அன்ன ஆகாரம் என்பதே தெரியாது, அப்படியாக்கும் எழுந்தார். 55 வருஷம் அன்ன ஆகாரத்தில் அபிலாஷ குலவலேசமும் இல்லாமல் எழுந்திருந்தார். அப்படியே பகவத்பக்தியே சம்பிரதாயமே சாஸ்திரமே தத்துவஜானமே பிரபத்தியே நமக்கு என்று அதை அவலம்பிச்சு எழுந்தருள் இருந்தவர் என்ன தபஸ்வியாக்கும். கடந்தேத்தி ஆண்டவன் அவ்வளவு மகா தபஸ்வி சித்தர், அவருடைய சித்திகள் எல்லாம் ஒரு க்ஷணத்திலே பிடுங்கி விட்டார். பெரியாண்டவன் ஒரே க்ஷணத்திலே பிடுங்கி விட்டார் அவர்கிட்ட இருந்து. அந்த மாதிரியான பெரியாண்டவன் அப்பேற்பட்ட வாக்கும் கடந்தேத்தி ஆண்டவன். சின்னாண்டவன் எல்லாரும் சஞ்சாரமாய் சிரமப்பட்டு சம்பாதிச்சு சிஷ்யாளை சம்பாதிச்சா, சிஷ்யாளுக்காகத்தான் சிஷ்யாளை சம்பாதிச்சாலே ஒழியோ யாரும் தனக்காக சம்பாதிக்கல. பெரியாண்டவன் யாத்திரை பண்ணினார், பெரியாண்டவனும் கூட யாத்திரை பண்ணினார். சிஷ்யாவை சென்று அனுகிரகிக்க வேணும். திருக்குழந்த தேசிகன் யாத்திரை பண்ணலையா, வழுத்துராண்டவன் யாத்திரை பண்ணலையா, நாம் யாத்திரை பண்ணணும். சிஷ்யாவை போய் அனுகிரகிக்கணும். எல்லா சிஷ்யாளாலையும் வந்துருவிட முடிகிறதா? சம்சாரத்தில் எவ்வளவு சிக்கல், எத்தனை கால்கட்டு. ஆச்சாரியாள் வேணும்னு நினைச்சே இருந்த இடத்துலேருந்து நினைச்சுண்டு ஏங்கின்னு இருக்கிறவாளை நாம் போய் ரட்சிக்க வேண்டாமா என்று பரம கிருபையோட சஞ்சாரம் பண்ணியாச்சு வழுத்தூர் ஆண்டவன். எந்த அபிலாஷையும் தனியாக தனக்குன்னு இல்லாத உத்தம ஆச்சாரியராயிருந்தவர் வழுத்தூர் ஆண்டவன் சிஷ்ய சம்ரக்ஷணம் பண்ண வேணும்னு யாத்திரையாக எழுந்தொழியாச்சு. அதே போலத்தான் பெரியாண்டவனும் தனக்கு என்று ஒருவேளை ஒருபடி ஆகாரத்துக்கு கூட ஆசை இல்லாதவர். அப்பேற்பட்டவரும் கூட சோசல பரியந்தம் மைசூர் தேச பரியந்தம் யாத்திரையாக எழுந்தொழியாச்சு. அந்த காலத்திலே யாத்திரை மழை வெயில் மழை பார்க்க முடியுமா, நட யாத்திரை தான், வெயில் மழை பார்க்க முடியாது. உயர்ந்த சன்னியாசியாகவே இருக்கணும். அதுவும் பெரியாண்டவன் ஒரே வேளை ஆகாரம்தான், ஒரே வேளை தான், அத்தனையோட இருந்து யாத்திரை பண்ணியாச்சு. நூற்றுக்கணக்கான மைல் யாத்திரை பண்ணியாச்சு. அவள்லாம் சம்ரட்சிச்சு கொடுத்ததுனால்தானே இன்னைக்கு நமக்கு நாம் நிற்கிறோம், அவ அனுகிரகம் தானே என்று அந்த பெரியாண்டவன் சம்பிரதாயத்தில் ரொம்பவும் பேச்சிலேயும் மூச்சிலேயும் விடுபாடு. அதைத்தான் தனியனில் சொல்கிறோம். இந்த ஆச்சாரிய தனியனில், ஆச்சாரியாளுடைய தனியனில் இந்த வரி இவருக்கு மாத்திரம் விலட்சணமானது, இவருக்கு மாத்திரம் அமைஞ்சிருக்கிறது. ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர மஹிதமஹா சம்பிரதாயக நிட்டம். இந்த பெரியாண்டவருடைய சம்பிரதாயத்திலே அவ்வளவு ஊற்றம், பெரியாண்டவருடைய அனுகிரகத்தினாலே அவதரிச்சதுனாலேயும் 500 பெரியாண்டவன் நமக்கு கிடைச்சுட்டார் என்று சொல்லும்படியாக எல்லாரும் போற்றினதுனாலையும் அவருக்கு திருநாமமே எப்படி இருந்ததுன்னா, பெரியாண்டவனுடைய திருநாமமே, ஆசிரம ஸ்வீகாரமான பிறகு பெரியாண்டவனுடைய திருநாமமே தான் அவருக்கு. ஸ்ரீனிவாச மகாதேசிகன் என்று பெரியாண்டவருடைய திருநாமம், அதே ஸ்ரீனிவாச மகாதேசிகன் அப்படிங்கிற திருநாமம் தான் இவருக்கும். அப்படி 500 பெரியாண்டவனே கிடைச்சுட்டார் என்று எப்படி இப்போ பொதுவாக சொல்லச்சே மகாதேசிகன்னு சொல்கிறோம். ராமானுஜ மகாதேசிகன், வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன், ஸ்ரீனிவாச மகாதேசிகன் இதெல்லாம் தேசிகன் என்ற சப்தத்தை சேர்த்து சொல்கிறோம். ஏன் தேசிகன் என்ற சப்தத்தை சேர்த்து சொல்கிறோம்? அன்னைக்கு தேசிகன் இருந்தபோது நம்மாலே பிறக்க முடியல, தேசிகனை சேவிச்சுக்க முடியல, அவர் வார்த்தையை கேட்க முடியல. ஆனால் தேசிகன் தன்னுடைய வார்த்தைகள் குறையாம தன்னுடைய சம்பிரதாயம் கொஞ்சம் குறையாம இருக்கணும்னு அப்பப்போ ஆச்சாரியாளிடத்திலே தானும் தன்னுடைய அம்சத்தை காட்டுறார். அந்த மாதிரி யாரிடத்திலே தேசிகனுடைய அம்சம் காட்டப்படுகிறதோ, தேசிகன் யாரிடத்திலே தன்னுடைய அம்சத்தை காட்டுறாரோ அவா நமக்கு ஆச்சாரியாளா கிடைக்கிறான்றதுனாலே அவாள நாம தேசிகன் மகாதேசிகன் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் ரங்கராமானுஜ மகாதேசிகன் இதெல்லாம் சொல்றோம். அதே போல அந்த பெரியாண்டவனுடைய திருநாமம், அதே திருநாமம் இவருக்கு பூர்ணமாக வாய்க்கப்பட்டு ஸ்ரீனிவாச மகாதேசிகன்னே எல்லாரும் கொண்டாடினான். சாக்ஷாத் பெரியாண்டவனே கிடைச்சுட்டார்னு. பெரியாண்டவன் எப்படி இருந்தாரோ அப்படி நாம இருந்து காட்ட முடியுமா? ஆனா அவருடைய பெருமைக்கு குறைவில்லாமையாவது நாம் ஏதாவது ரட்சிச்சாகணும். அதனாலே வைராக்கியத்தில் கொஞ்சம் குறையில்லாம சுவாவமான வைராக்கியம், அதை விட சிஷ்ய சம்ரக்ஷணம் பண்ண வேணும். பெரியாண்டவன் சஞ்சாரம் பண்ணலையா, அவர் போன க்ஷேத்திரமெல்லாம் நாமும் போகணும் என்று பெரியாண்டவன் சஞ்சாரம் பண்ண க்ஷேத்திரமெல்லாம் தானும் சஞ்சாரம் பண்ணியாச்சு. ஆக்குராண்டவன் ஆசிரமத்து ஸ்வீகாரமான பிறகு பெரியாண்டவன் சஞ்சாரம் பண்ண க்ஷேத்திரமெல்லாம் தானும் சஞ்சாரம் பண்ணியாச்சு. அவர் சோசலிக்கு எழுதினார், எம்பிக்கைக்கு எழுதினார்னா தானும் அந்த க்ஷேத்திரத்துக்கெல்லாம் போயாச்சு. ரெண்டு காரணம், ஆச்சாரியன் சஞ்சாரம் பண்ண க்ஷேத்திரம், பாதசஞ்சாரமாய் அவர் சென்று அனுகிரகிச்ச க்ஷேத்திரம்ன்ற ஆசையினாலையும் போயாச்சு. அங்கமிச்சு வச்ச சிஷ்ய வர்க்கம் உண்டே, அந்த சிஷ்ய வர்க்கத்தை மீண்டும் போய் நாம் சம்ரட்சிக்காம போனா அவ யாரிடத்துக்கு போவா, எங்க போவா அந்த சிஷ்யாள் என்று தன்னுடைய சிரமத்தை பார்க்காம, மழை வெயில் பார்க்காம, கால்நட நோவு பார்க்காம சஞ்சாரமா நடந்து எழியாச்சு. அதுவும் நடந்து எழுவது என்றா நடந்து போவது என்பது எவ்வளவு சிரமம். ஒரு நாளைக்கு எவ்வளவு நடக்க முடியும், 10 மைல் இல்லை 15 மைல் நடந்தா ரொம்ப, அதுவே ரொம்ப பெரிய கஷ்டம். அதுவும் வெயில், அனுஷ்டானத்தை முடிச்சுண்டு கூட சிஷியாலும் உண்டு, பாதுகாராதனமும் பண்ணி கொண்டு பெருமாளையும் வேலை பண்ணி கொண்டு இதெல்லாம் போக வேண்டியது. இது நடுவில் கூட வஸ்துக்களும் அதிகமாக போச்சு, சாமான்களும் அதிகமாக போச்சு. அதனால கட்டமாட்டு வண்டியில் வஸ்துக்களை போட்டுக்கொண்டு பாதுகாச்சாரியாலை ஆளெல்லாம் பல்லக்கில் வேலை பண்ணி கொண்டு எல்லாம் சஞ்சாரமாக எழுறதுன்றது பெரிய காரியமாக. இதுவரைக்கும் ரொம்ப ஐஸ்வர்யமும் குவிஞ்ச ஆசிரமம் கிடையாது. அப்போ தன்னுடைய மகாத்மியத்தினாலேயே சிஷ்யால் வந்து ஆசிரியிக்கும்படியாக இருந்தார். அப்படி சஞ்சாரம் பண்ணும்போது ஒவ்வொரு கோவில்களிலும் அங்கங்கே திவ்யதேசங்களில் மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு, சின்ன சின்ன கிராமங்களிலே இருந்தாலும் எழுதிக்கொண்டு மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு அப்படியே ஒரு முறை வானமாமலை தெய்வநாயகனிடத்துல ரொம்ப ஆசையோடு எழுதியாச்சு. வானமாமலை ஜீயர், ஆஹா எப்பேர் உத்தமமான வைராக்கிய நிதியான மகா பண்டிதரான, விசேஷமாக தேசிக சம்பிரதாயத்துக்கு சொல்லும்படியாக ஒரு ஆச்சாரியர் வந்திருக்காருன்னு ரொம்ப வானமாமலஜியர் அப்பொழுது எங்களாண்டவன் என்று சொல்லும்படியான நம்ம ஆக்கூர் ஆண்டவனை இங்கேயே அவசியம் எழுதியிருக்கணும், 4-5 நாள் எவ்வளவு நாள் வேணால் இங்கேயே எழுதியிருக்கணும் ரொம்ப பிரீத்தியோடே உபச்சாரம் பண்ணியாச்சு. வானமாமலையிலே தன்னுடைய மடத்திலேயும் பெருமாளிடத்திலேயும் நன்னா மங்களாசாசனம் பண்ணி வச்சு கூட வந்த சிஷ்யால் எல்லையாரையும் நன்னாக பரிரக்ஷணம் பண்ணி, பாவம் சிஷ்யால் எல்லாம் எப்போ எப்போ நடந்து எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கா பாவம், அவளுக்கெல்லாம் எல்லாரையும் எண்ணெய் தேய்ச்சிக்கணும், எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணி மங்கள ஸ்நானம் பண்ணி தரியாராதனை அமுது செஞ்சு பெருமாள் சேவையும் நன்னா பண்ணி வச்சு பெருமாளுடைய திருவாபரணங்கள் எல்லாம் எடுத்து காட்டி இதெல்லாம் பெருமாள் சாத்திப்பார், இன்னந்த தினங்களில் சாத்திக்கிற திருவாபரணங்கள் இது நம்ம ஆசிரமத்தில் இருக்கிற தன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்கள் அதையெல்லாமும் காட்டி கொடுத்து இப்படியெல்லாம் பெரியவாள் நமக்கு இந்த மடத்தை நிர்வாகம் பண்ணி மடத்தை சம்ரக்ஷணம் பண்ணி ஒரு பெரிய ஐஸ்வர்யம் உள்ள மடமாக எல்லாரும் கொண்டாடும்படியாக பண்ணி வச்சிருக்கா என்று தன்னுடைய ஐஸ்வர்யங்களையும் காட்டி கொடுத்து பெருமாளுடைய ஐஸ்வர்யங்களையும் காட்டி கொடுத்து வந்திருந்த சிஷியாலையும் நன்னா அதை விட அங்கே மாட்டு வண்டி அந்த மாடுகள் கூட இந்த மாடுகளை நன்னா கவனிங்கோ, ஆச்சாரியாளுடைய சஞ்சாரம் பண்ணுற மாடுகள் பாவம் அதுக்கு நல்ல தீனியை போடுங்கோ, ரெண்டு நாளைக்கு நல்ல இடத்துல நிழலாக வச்சு கட்டி வைங்கோ என்று அது உள்பட வானமாமலை ஜீயர் அப்படி பரிபூர்ணமாக ஆண்டவனிடத்துல ரொம்ப பிரேமத்தோட உபச்சாரம் பண்ணினார் என்று சொல்லுவா. ஆண்டவனிடத்துல பிரவச்சனம் பண்ணு சொல்லி அது ராமசாரமாக ராமபக்தின்னா ரொம்ப அழகா சொல்லுவார். அவர்களிடத்துல தான் ராமபக்தியை கேட்கணும் என்று கேள்விப்பட்டிருந்ததுனால அங்க வனமாமல மடத்துல ஆக்கூராண்டவனே ராமகதா பிரஸ்தாவம் பண்ண சொல்லி ராமகுணங்களை கேட்டு தானும் சந்தோஷப்பட்டு, இதே போல ஆக்கூராண்டவனுக்கு போன இடத்துல எல்லாம் பெருமை தான், பல இடம் இந்த மாதிரியான பெருமை எங்கேயும் உண்டு. அதே போல் திருப்பதியில எழுந்த போதும் சரி, திருப்பதியில எழுந்த போது அப்போது அதான் முதல் முறையாக பெரிய ரொம்ப தூரத்திலிருந்து ஆண்டவனுக்கு கோவில் மரியாதை அனுப்பி வரவழைச்சு, அப்போ ஆண்டவனுக்கு பெரிய மங்களாசாசனம் பண்ணி வச்சு, பெருமாளுடையதான பெரிய 25 முழம் 25 முழம் பெரிய பட்டு, பெருமாள் திருமேனியிலே சாத்திக்கிற பட்டு, அந்த பட்டு அப்படியே களைஞ்சு, அதை பட்டு களைஞ்சு ஆண்டவனுக்கு மரியாதை பண்ணி வச்சா, அதை பத்திரமா வச்சிருந்தார், அதை அதை பத்திரமா வச்சிருந்து இதை பின்னால யாருக்கு சமர்ப்பிக்கலாம்னு பார்த்து அதை அப்படியே எடுத்துட்டு போய் திருநாராயணபுரத்தில் பாஷ்யகாருக்கு சமர்ப்பிச்சாச்சு. பெருமாளுடைய பட்டு இதை பாஷ்யகார் அவருடைய திருமேனி சம்பந்தம் வேணும்னு சொல்லி அவருக்கு சமர்ப்பிச்சாச்சு. இந்த வஸ்துவையா இருந்தாலும் பெருமாள் வஸ்துவாவே பாவிச்சுண்டு, ஒவ்வொரு அம்சத்திலும் ரொம்ப பக்தி. ஆக்கூராண்டவனிடத்துல விசேஷம் என்னன்னா அது பகவத் பக்தி, அதே போல வைராக்கியம், ஒவ்வொரு காரியத்திலும் வைராக்கியம். பைசா வந்தது என்றால் பைசா ஆசிரமத்துக்கு உண்டான செலவுகள் போக, அந்த பைசாவை யாருக்கு கொடுக்கலாம், என்ன பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம் என்று அதே துறையோடையே இருப்பர். தஞ்சாவூர் ஏழு இருந்தபோது நீலமய பெருமாளுக்கு துவஜஸ்தம்பம் பண்ணணும்னு ஆசை வந்து, பெருமாள் சொப்பனத்திலே துவஜஸ்தம்பம் கேட்கறா போல வந்தார், துவஜஸ்தம்பம் பண்ணி வைக்கணும்னு துவஜஸ்தம்பம் பண்ணி வச்சார். அப்ப கூடத்தான் கேள்வினார், அப்ப கூடத்தான் பெருமாளை சேவிச்சார். இந்த பெருமாளுக்கு துவஜஸ்தம்பம் வேண்டாமா? வசத்தியான ரொம்ப நல்ல ஒசர்ற ஏழு இருக்கார் பெருமாள், அவருக்கு துவஜஸ்தம்பம் இருந்தா நன்னா இருக்குமே, பழைய துவஜஸ்தம்பம் நன்னா இல்லையே பார்த்தார். உடனே இந்த இதுக்கு ஏதாவது துவஜஸ்தம்பம் நாம பண்ணணும்னு சொல்லி அவங்க துவஜஸ்தம்பம் பண்ணி வச்சார். எப்படி சித்தாந்தத்துக்கு ஒரு விஜய துவஜமா இருந்தாரோ ஆக்குறாண்டவன், அது போல கோவிலில் நுழைஞ்சான்னா கோவிலுக்கு கம்பீரமான துவஜஸ்தம்பம் வேணும்னு ஆசைப்படுவார். அது மாதிரி பாப்பா கோவில்னு அந்த இடம், அந்த இடத்துலையும் அதே மாதிரியான நிறைய கைங்கரியங்கள். இப்படி பெருமாளுக்கு திரவியம் சேர்ந்ததுன்னா திரவியத்தை சேர்த்து, அந்த திரவியத்தை அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சுக்கணும்னு நினைக்க தெரியல. அதுக்கு முன்னாடி எல்லா ஆச்சாரியாலும் அப்படிதான் இருந்தா, அந்த திரவியத்தை அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு தெரியல. நித்திய யாத்திரை பெருமாள் நடத்த போறார், பெருமாளுடைய பொறுப்புல யாத்திரை நடக்கிறது, திரவியத்தை சேர்த்து வச்சுருது, திரவியம் எதுக்காக கொடுக்குறான் பெருமாள், திரவியம் பெருமாளுக்காக கொடுக்குறான் என்று எப்பவும் திரவியம்னு சேர்ந்தா உடனே அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டாமான்னு கை பரபரான்னு, எந்த பெருமாள் பக்கத்தில் ஆப்போது ஆபடுறாரோ அந்த பெருமாள் தலையில் கட்டிவிடுவார் அந்த பணத்தை கொண்டு போய். அவருக்குன்னு ஏதாவது உபயம், ஏதாவது ஒரு சமர்ப்பணம், ஏதாவது ஒரு உற்சவம், ஏதாவது திருவாபரணங்கள், இல்லை கோவிலுக்காக என்று, எப்படி தலிகைக்காக என்று, இதெல்லாம் தேரவேந்திராண்டவனுடைய வழக்கம். அந்த வழக்கத்தை கொஞ்சமும் மாற்றிக்கவே இல்லை ஆக்கூராண்டவன். அதான் பூர்வாச்சாரியாளுடைய பழக்கங்கள் எதையும் மாற்றிக்கல. பாதுகாராதனம் பண்ணும் போதும் ரொம்பவும் பக்தியோடைய தேரவேந்திராண்டவன் பண்ண பாதுகாராதனத்தை சேவிச்சவர் இல்லையா? அந்த தேரவேந்திராண்டவன் எப்படி பாதுகாராதனம்னா ரொம்ப ஈடுபட்டு ஆச்சாரியாளுடைய வைபவங்களையும் ஸ்ரீசூக்திகளையும் சரித்திரங்களையும் நினைச்சு நினைச்சு திருவாராதனம் பண்ணுவாரோ அதே போல தான் ஆக்கூராண்டவன். இந்த பாதுகாராதனம் பண்ணும் போது ஆச்சாரியால் தனியாக நினச்சோம், சமர்ப்பித்தோம், அர்க்யபாத்தியம் சமர்ப்பித்தோம், உபகாரம் சமர்ப்பித்தோம், ஆச்சியோ முடிஞ்சதுன்னு கிடையாது. பாதுகாராதனம் பண்ணும்போது அந்த ஆச்சாரியாளுடையதான அவதாரம், அவளுடைய ஸ்ரீசூக்திகள், அவ சஞ்சாரம் பண்ணது, சிஷ்யார்ஜனம் பண்ண பெருமைகள், அந்த அவளுடைய சரித்திரங்களிலே நல்ல பாடமானதான சரித்திரங்கள் எல்லாவற்றையும் ஸ்மரிச்சுண்டு அப்போ ஏற்பட்ட ஆச்சாரியால் ஒவ்வொரு நாளும் அனுஷ்டானத்தோட அவ்வளவு வைராக்கியத்தோட அவ்வளவு ஞானத்தோட சஞ்சாரம் பண்ணி கொண்டு எழுந்த பாதுகைகளாச்சே என்று ஆச்சாரியாளுடைய பெருமையை நினைச்சு நினைச்சு அப்படியே உருகின்றே பாதுகாராதனம் பண்ணியாகும். அது பாதுகாராதனம் பண்ணி முடிச்சா விட்டு பிரவச்சனங்கள் பண்ணா கம்பீரமா இருக்கும். ஆக்கூராண்டவன் ரொம்ப எதிர்பார்த்தது இந்த ஆசிரமம் எப்படி ஆக்கும், பெரியாண்டவன் எப்படி எழுந்திருந்தாரோ, பெரியாண்டவன் எப்படி ரொம்ப ஏகாந்த சீலராகவும் ரொம்ப தபஸ்வியாகவும் எழுந்திருந்தாரோ அதே போல தபஸ்வியாக ஒரு ஆச்சாரியர் தான் இந்த சம்பிரதாயத்துக்கு வேணும் என்று ஆசை. அதனால தனக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஆச்சாரியர் எப்படி இருக்கணும்னா, நம்ம காட்டிலும் உசந்த ஒரு ஆச்சாரியர் வேணும் அப்படி ஆசைப்பட்டார். நம்ம காட்டிலும் உசந்தவாளா இருக்கணும், பெரியாண்டவனுடைய பெயர் சொல்லக்கூடியவாளா இருக்கணும், பெரியாண்டவன் போலே தபஸ்வியா இருக்கணும் என்று அந்த ஆசை. அதனால தான் தனக்கு அடுத்து தெம்பராண்டவனை நியமிச்சாச்சு. தெம்பராண்டவன் ரொம்பவும் ஏகாந்தசீல், அவரை பத்தி சொல்லச்சே அவசியம் தெரிஞ்சுக்கணும். ரொம்பவும் ஏகாந்தசீலர். இதுக்கு முன்னாடி இருந்த பெரியாண்டவன் எப்படி பைசாவை கண்ணால பார்க்கறதுக்கு பிடிக்காதோ அது மாதிரி இருந்தார் அந்த சுவாமி. கண்ணால பார்க்கறதுக்கு பைசாவை பார்க்கறதுக்கு பிடிக்காது அப்படி எழுந்தார். ஆனா ரொம்ப விரக்தியோடு எழுந்ததுனால நிறைய பேருக்கு அவரை சரிப்படாது. சிஷ்யாளுக்கே நிறைய பேருக்கு அப்போது சரிப்படாது. சிஷ்யால்னு சொல்றது ஆசிரமத்தை நிர்வாகம் பண்ணணும், இதை பெரிய பிரபல ஸ்தாபனமாக்கணும், நிறைய ஐஸ்வர்யம்லாம் சேர்த்துக்கணும், நிறைய பெரிய மனுஷாலாம் வந்து போகணும், அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரபலமான ஆசிரமமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்த சிஷ்யால் உண்டோ இல்லையோ, அவளுக்கெல்லாம் தெம்பராண்டவனை சரிபடாது. அவள் பூர்வத்தில் அந்த மாதிரி ரொம்ப பரம ஏகாந்தசீலர். தான் இருக்கோம்னு கூட காட்டிக்க மாட்டார். வாக்கியார்த்தம் பண்ணுறதுக்கெல்லாம் கூட மேலே மேலே விழுந்துட்டுலாம் வந்து வாக்கியார்த்தம்லாம் பண்ண மாட்டார். அப்படியே அடக்கம்னா அடக்கம், அவ்வளவு தனக்குள்ளே தானே அடங்கி கிடந்தார். அவர் தான் நம்ம சம்பிரதாயத்துக்கு நல்ல ஆச்சாரியன்னு ஆக்கூராண்டவன் திருவள்ளும். சிஷ்யாள் அவர் வந்தா இந்த சம்பிரதாயத்தை மேலே விளங்க பண்ண மாட்டார். ஒருத்தரையும் ஒருத்தரோடையும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். யாரையும் சிஷ்யாளிடத்திலே தானே மேலே விழுந்துட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் செஞ்சுக்க மாட்டார். ஆனால் ஐஸ்வர்யம்னா கண்ணால் பார்க்க மாட்டேன்றார். இதெல்லாம் நிர்வாகம் உள்ள இந்த ஸ்தாபனத்துக்கு சரியா வராது, அதனாலே அவரிடத்துல கொடுக்கக்கூடாதுன்னு ரொம்பவும் கொஞ்சம் அழுத்தமா சொல்லி கூட பார்த்தா ஆண்டவனிடத்துல, ஆக்கூர் ஆண்டவனிடத்துல சொல்லி கூட பார்த்தா. ஆனால் ஆக்கூர் ஆண்டவன் அவருக்கு பிடிச்ச குணமெல்லாம் தெம்பராண்டவனிடத்துல இருந்தது, அதனால தெம்பராண்டவனுக்கு தான் கொடுப்பேன், கொடுத்தா தெம்பர வெங்கட ராகவாச்சாருக்கு தான் கொடுப்பேன் என்று ஒரே பிடிவாதமா இருந்துட்டார் அவர். அந்த தெம்பராண்டவன் அந்த மாதிரியாக இருந்தது இவருக்கு இஷ்டமா இருந்தது. என்ன சாந்தி, அது என்ன வேணும் ஆச்சாரியாளுக்கு, என்ன வேணும், சாந்தி வேணும். பைசாவுக்காக பறக்கவே கூடாது. கிரந்தத்திலே நல்ல ஆழ்ந்ததான ஞானம், எந்த கிரந்தத்தை எடுத்தாலும் சம்பிரதாய கிரந்தமா இருந்தாலும் மற்ற இதர சாஸ்திர கிரந்தமா இருந்தாலும் எதுலையும் சந்தேகம் இல்லாம அழகாக எடுத்து சொல்லக்கூடிய சாமர்த்தியம் வேணும். நம்ம சம்பிரதாயத்திலே ரொம்ப ஊற்றம் வேணும், பூர்வாச்சாரியாளிடத்திலே பக்தி வேணும். இதெல்லாம் நிறைஞ்சிருந்தா அவாதான் ஆச்சாரியாள். அப்பேற்பட்டவர் இருக்கார். பைசாவில் ஆசைப்பட மாட்டேங்கிறார்ன்றதுனால அவர் ஆச்சாரியராக வரக்கூடாதுன்னா, பைசாவில் ஆசைப்படலைன்றது தானே ஆச்சாரியாளுக்கு உண்டான ஆச்சரியமான ஒரு யோகியதையாச்சு அது. அதனால அவருக்கு தான் தருவேன்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்துட்டார். கேட்டா சிஷ்யாள், அவருக்கு கொடுத்தான்னா இப்படி ஆக்குராண்டவன் எப்படி சஞ்சாரம் எல்லாம் பண்ணி சிஷ்யால் எல்லாம் அரவணைச்சுண்டு ஒரு பெரிய ஸ்தாபனமாக இதை ஆக்கிண்டு வரைச்சே, இது ஸ்தாபனத்தை ஸ்தாபனமா ஸ்தாபனத்தை ஸ்தாபனமே இல்லாதபடி காக்கிடுவார். அவ்வளவு தூரம் ரொம்பவும் ஒரே அடக்கம், தன்னுடையே அடங்கி போனவர் அந்த சுவாமிக்கு கொடுக்க கூடாது அப்படின்னார். ஆக்கூராண்டவன் சொன்னார், அதுதான் வேணும் நம்ம ஆசிரமத்துக்குன்னு, அந்த அடக்கம்தான் வேணும், அந்த சாந்தி தான் வேணும், அந்த வைராக்கியம்தான் வேணும். எல்லாத்தோட இப்போ என்ன வேணும்னா, நம்ம ஆசிரமத்துக்கு தபஸ் வேணும். நம்ம ஆசிரமத்துக்கு தபஸ் தான், அந்த பலந்தான் வேணும். நீங்க எதிர்பார்க்கறதான ஐஸ்வர்யம் அதெல்லாம் பாருங்க, பின்னாடி தானே நிறைய வரும். இந்த தபஸ் கிடைக்குமா, இந்த தபஸ் வேணும். அவர் சேக்கு அவர் வந்து ஆசிரமத்திலே இருந்து இப்படி தபோ நிதியா எழுந்திருந்தாருன்னா ஆசிரமத்தினுடைய ஆத்ம பலம் வளர்ந்துடும். ஆத்ம பலம் வளர்ந்தா விட்டு என்ன பலம் வராது. அதனால ஆண்டவன் சாதிச்சது, ஆக்குர் ஆண்டவன் சாதிச்சது, தெம்பர சுவாமியினுடையதான தபஸ் நம்ம ஆசிரமத்துக்கு வேணும். லௌகீக பலம் எல்லாம் தானே வந்துடும் பின்னாடி, அவருக்கு தான் கொடுப்பேன் என்று பாருங்க. அது குணம் ஆச்சாரியால அனுபவிச்ச குணம், சிஷியாலையும் அனுபவிக்கிற குணம். எப்படி தேரவிந்தராண்டவன் ஆக்குர் ஆண்டவனத்தினரை அனுபவிச்ச குணம் என்னன்னா, மூச்சுக்கு மூச்சு ஆண்டவன் சம்பிரதாயம், ஆண்டவன் சம்பிரதாயம், நம்ம சம்பிரதாயம், ஆண்டவன் ஆண்டவன் சம்பிரதாயம்னு அதை மூச்சுக்கு மூச்சு அதை கொண்டாடிக்கிற சுவாவம் இருந்ததோ இல்லையா ஆக்கூர் ஆண்டவனிடத்துல, அது ரொம்ப பிடிச்சிருந்தது தேரவந்தர் ஆண்டவனுக்கு. அந்த பக்தி வேணும் இல்லையா? எப்படி பாஷ்யகார சம்பிரதாயம்னா தேசிகன் சம்பிரதாயம்னா பெருமைப்படுறா போல, ஆண்டவன் சம்பிரதாயம்னா பெருமைப்படக்கூடிய பக்தி இருந்தா தானே அந்த பக்தி அவரிடத்துல இருக்க என்று தேரவந்தூர் ஆண்டவன் சந்தோஷப்பட்டாச்சு. அதே போல இந்த ஆசிரமத்துக்கு வேண்டிய, ஆச்சாரியாளுக்கு வேண்டிய, சன்னியாசிக்கு வேண்டியதான அந்த சாந்தி இருக்கே, அதுதான் நமக்கு வேணும், அதுதானே ஆசிரமத்துக்கு பலம் என்று சுவாமி ஆகூர் ஆண்டவன் தம்பரை ஆண்டவனை ஸ்தானத்துக்கு கொடுப்பதற்கு முன்னால அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டாச்சு. அது ஆச்சாரியால் அனுபவிக்கிற குணம் போலே சிஷ்யால் அனுபவிக்கிற குணமும் இருந்தது ஆச்சாரியால் இடத்துல. அது தேரவந்தூர் ஆண்டவனுக்கும் இருந்தது, அதே போல ஆக்கூர் ஆண்டவனுக்கும் இருந்தது. இந்த மாதிரியாக தேரவந்தூர் ஆண்டவன் திடீர்னு விட்டு போனதான் நம்ம சம்பிரதாயத்தை யார் என்ன பண்ண போறா, எப்படி சம்ரட்சிக்க போறா, இதுக்கு பிறகு தேரவந்தூர் ஆண்டவன் போலே ஆக்கும், இவ்வளவு வைராக்கியத்தோட சம்ரட்சணம் பண்ணுவாளா என்று திடீர்னு எல்லாருக்கும் பயம் துடுத்து. 3 வாரத்துக்கு ஆச்சாரியால் கிடையாது. அப்புறம் பி கே ராமானுஜ ஆச்சார் தான் ரொம்ப பிரதானம். அதே மாதிரி சோசலை அவ ஜோடிதார் பிரதானம். அவ எல்லாரும் சேர்ந்து நிர்பந்தமாக சுவாமியிடத்திலே வந்து கேட்டபோது, சுவாமி ஐயோ ஆச்சாரியன் அப்போது நியமிச்சாச்சு, அவர் தெரிஞ்சுட்டு தான் சொன்னார் போல இருக்கு, திடீர்னு ஒரு நாள் நிர்யாணம் ஆயிடும்னு தெரிஞ்சுட்டு தான் சொன்னார் போல இருக்கு, அவர் வார்த்தையை கேட்காம போனனே, நீ சம்பிரதாயத்தை சம்ரட்சிக்கமப்பா என்று சொன்னார், அந்த சொன்னார் அந்த வார்த்தையை கேட்காம போறனேன்னு ரொம்ப ரொம்ப கலங்கி போய், நீங்கள்லாம் அந்த இந்த மாதிரி முடிவு எடுத்துன்னு வந்து ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு ஆண்டவன் திருவுள்ளமாக என்னை இப்பொழுது பிரார்த்திக்கிறது, அது தேரவந்தூர் ஆண்டவனுடைய திருவுள்ளந்தான் நீங்கள் வந்து என்னை கேட்கிறீர்கள், ஆச்சாரியாளுடைய திருவுள்ளத்தை நான் நிறைவேற்றி வைக்க வேண்டாமா என்று ஆச்சரியமாக ஸ்ரீரங்கத்தில் ஸ்தானத்தை சுவீகரிச்சுண்டாச்சு. ஸ்தானத்தை சுவீகரிச்சுண்டு பெரியாண்டவன் பிருந்தாவனத்து பக்கத்திலேயே 1 வருஷம், பெரியாண்டவன் பிருந்தாவன் பக்கத்திலேயே 1 வருஷம் காலக்ஷேமம் சாதிச்சு கொண்டு சிஷ்யால சம்ரக்ஷணம் பண்ணி கொண்டு இருந்தாச்சு. 1 வருஷம் பெரியாண்டவனுடைய சேவையிலேயே இருந்தாச்சு. ஆண்டவன் சம்பிரதாயம், ஆண்டவன் பெரியாண்டவன் இல்லையா, பெரியாண்டவன் இல்லையா, தபஸ்வி இல்லையா என்று பெரியாண்டவனிடத்திலே அவ்வளவு ஈடுபாடு. அதனால 1 வருஷம் அந்த சந்நிதியிலேயே காலக்ஷேமம் பண்ணி கொண்டு எழுந்துருள். இப்போ அனவரத்தம் தினமும் காலக்ஷேபம் இல்லாமல் 1 நாள் போகாது. அப்புறம்தான் பெரியாண்டவன் இங்கேயே எழுந்திருந்தா போல, அவரும் தானே சஞ்சாரத்துக்கு போயிலையாச்சு, நாமும் சஞ்சாரத்துக்கு போகலாம், பாவம் சிஷ்யால் எல்லாம் அங்கங்கே இருக்கான்னு சஞ்சாரம் பண்ணியாச்சு. அது நம்ம சம்பிரதாயத்தில் நடையா சஞ்சாரம் பண்ணினவா, அப்படியே நடந்து சஞ்சாரம் பண்ணினவா, முதல்ல வழுத்தூர் ஆண்டவன் நடந்து நிறைய சஞ்சாரம் பண்ணியிருக்கார், அடுத்தது திருத்துறப்பூண்டி ஆண்டவன் என்ன சஞ்சாரம் பண்ணார்னு இல்லை விஷயம் தெரியல ரொம்ப. திருத்துறப்பூண்டி ஆண்டவனை பற்றி ரொம்ப பேர் ரெக்கார்டாக எழுதி வைக்கலை. ஆனால் வழுத்தூர் ஆண்டவனுடைய பெருமை குறையாமல் அப்படியே வழுத்தூர் ஆண்டவனே கிடச்சுட்டார், வழுத்தூர் ஆண்டவன் போலேயே காலக்ஷேமம் சாதிக்கிறார். இன்னும் கேட்டால் வழுத்தூர் ஆண்டவன் ஏற்கனவே அனுகிரகிச்சார், உனக்குள்ளே இருந்து நான் காலக்ஷேமம் சொல்லி வைக்கிறேன் சிஷ்யனுக்குன்னு அனுகிரகிச்சிருக்கார் இல்லையா, அதே மாதிரியாக சொல்லியிருக்கார் என்றெல்லாம் ரொம்ப. அது மாதிரியாக வழுத்தூர் ஆண்டவனுக்கு பிறகு திருத்துறப்பூண்டி ஆண்டவன் சஞ்சாரம் என்ன பண்ணினார்னு தெரியல, ஆனால் பெரியாண்டவன் சஞ்சாரம் பண்ணினார், சோசல வரைக்கும் வெள்ளியாச்சு பெரியாண்டவன். அப்புறம் சின்னாண்டவன் வெள்ளியாச்சு, சின்னாண்டவனும் 10 வருஷம் சஞ்சாரம். அதில் 10 சின்னாண்டவன் 10 வருஷம் தான் எழுதியிருந்தார், அதில் அநேகமாக சஞ்சாரம் தான் பண்ணிட்டு இருந்தாச்சு. அது சஞ்சாரம் பண்ணி சம்ரக்ஷணம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் கடைசியாக ஸ்ரீரங்கத்துக்கு எழுதியாச்சு. ஏதோ ஒரு மனசுக்குள்ளே தோணித்து இனிமேல் ஸ்ரீரங்கத்தை விட்டு போகக்கூடாது என்று மனசிலே தோணிச்சு, ஸ்ரீரங்கத்தில் எழுதியிருந்தார், திருநாட்டுக்கு எழுதியாச்சு. அதுக்கப்புறம் காடந்தேத்தி ஆண்டவன் அவர் வரும்போதே 76 வயசு, அது 76 திருநக்ஷத்திரத்திலே அவர் சஞ்சாரம் பண்ணுறதாகவே இல்லை, அவர் ஆச்சாரியகம் பண்ணுறதாகவும் இல்லை. அவர் அடுத்து தேரவந்தூர் ஆண்டவன் வர வரைக்கும் இந்த ஆசிரமத்திலே ஒரு ஆச்சாரியனும் ஒரு சன்னியாசி இருக்கணும் என்று தேரவந்தூர் ஆண்டவனை எதிர்பார்த்துட்டிருந்து, தேரவந்தூரான் இவருக்கும் அவருக்கும் நல்ல நிறைய வயசு, 45 வயசு 44 வயசு வித்தியாசம், 40 வயசுக்கு மேலே வித்தியாசம். தனக்கு பிறகு அவர் ஆச்சாரியராக சன்னியாசியாக வரணும்னு இந்த மகான் வரணும் இல்லையான்னு தேரவந்தூர் ஆண்டவனுக்காக காத்துட்டு இருந்தார். அவரை விட 45 வயசு பெரியவர், அந்த மாதிரியான ஆச்சாரியர். அப்புறம் தேரவந்தூர் ஆண்டவன் வந்தாச்சு, சஞ்சாரம் பண்ணியாச்சு, தமிழ்நாடு பூரா சஞ்சாரம் பண்ணியாச்சு, சோசல் வரைக்கும் கூட எழியாச்சு. அதுக்கப்புறம் சஞ்சாரத்தில் ரொம்ப சஞ்சாரம் பண்ணார் பாவம் ஆக்கூர் ஆண்டவன், ரொம்ப சஞ்சாரம் பண்ணார். தமிழ்நாடே சுத்தி சுத்தி வந்தார். அது மாதிரி சஞ்சாரம் பண்ணி அது அது அதே போலே எப்படி பெரியாண்டவன் எழுனாரோ தேரந்தூர் ஆண்டவன் எழுனாரோ அதே போல மேல்நாடெல்லாம் எழுதியாச்சு. அதில் திருநாராயணபுரத்தில் எழுதின போது திருநாராயணபுரத்தில் நாராயணபுரத்திலே ரொம்ப ரொம்ப ஈடுபாடு. பெருமாளை சேவிச்சு பாஷ்யகாரருக்கு அபிமான பெருமாள் இல்லையா அப்படின்னு பாஷ்யகாரர்களவா ஸ்தாபிச்சு வச்சு கொடுத்த பெருமாளாச்சு. மூலவரையும் பாஷ்யகாரர் ஸ்தாபிச்சு வச்சார், உற்சவரையும் ஸ்தாபிச்சு கொடுத்தார். பாஷ்யகாரருடைய அபிமானமான பெருமாள் என்று அந்த அபிமானத்தில் திருநாராயணபுரத்தில் ரொம்ப உருகி எழுதியிருந்தாச்சு. அப்படி எழுதிருந்துச்சே. மைசூர் தேசத்தில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் மார்பிலே ரொம்ப வலி வந்துடுத்து. மார்பிலே வலின்றது ஹார்ட்டு வலி கிடையாது, சுவாமிக்கு மார்பில் ஒரு கட்டி, வெளியில் ஒரு கட்டி ஒன்று உண்டு. ஆக்கூர் ஆண்டவனுடைய திருமேனியில் பார்த்தா மார்பில் ஒரு கட்டி, திருமேனி சித்திரத்தில் கூட அந்த கட்டி தெரியும். அதனால் அந்த கட்டி கட்டி ரொம்ப வலி வந்துடுத்து. ரொம்ப வலிக்கிறதே, என்ன பண்ண போகிறோம், ஏன் இந்த இடத்துக்கு வந்து. அதுவும் ரொம்ப ஏகாந்தமான இடம் அது, அதனால ரொம்ப வைத்திய வசதியெல்லாம் குறைவான இடம். இப்படி வந்துட்டோமே இங்கே இந்த இடத்துல இவ்வளவு வலிக்கிறதே அப்படின்னு நினச்சுட்டு அன்றைக்கி ராத்திரி சயனிச்சுட்டுருந்தாச்சு. அப்புறம் ராத்திரி சொப்னத்தில் செல்வப்பிள்ளை வந்து அந்த அந்த கட்டியை அப்படி கையால் பிடிச்சி எடுத்து போட்டா மாதிரி சுவாமிக்கு ஆக்கூர் ஆண்டவனுக்கு ஒரு சொப்னம் ஆச்சு. ஆனால் வலி குறைஞ்சா மாதிரி இருந்தது. மறுநாள் காத்தால அனுஷ்டானத்துக்கு எழுதியாச்சு. நேற்று வலிச்சதை பார்த்தானா ஆண்டவன் மறுநாள் என்ன என்ன பண்ண போறாரோ என்று எல்லாரும் கூட இருந்தவாள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. ஆனால் மறுநாள் காத்தால அது கொஞ்சம் குறைஞ்சா போல இருந்தது, சாய்ச்சாச்சு. நேற்று ராத்திரி செல்வப்பிள்ளை சேவை சாய்ச்சார், சேவிச்சு மாறலேன்னு அந்த கட்டியை பிடுங்கி போட்டா மாதிரி இருந்தது, வலி குறைஞ்சு கொடுத்து. ஆனால் இருந்தாலும் வலி பூர்ணமாக இன்னும் இருக்குது, வலி இருக்குது என்று சொல்லியாச்சு. இந்த வலி வாங்கிறதுக்கு எவ்வளோ நாள், பக்கத்துல வைத்தியனை கேட்டானா இது இந்த இது இன்னும் சரியாகிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும் இது என்று சொல்லியாச்சு. அப்பொழுது எதேச்சா ஒரு வைத்தியரை வரவழைச்சா. அந்த வைத்தியர் வந்தார், வந்து பார்த்தார், இந்த கட்டியை பார்த்தார், கட்டியை கட்டி கட்டியில் ஒரு ஊசியை போட்டார். ஊசியை போட்டு உள்ளுக்குள்ளேருந்து இருக்கிற அந்த நீரெல்லாம் எடுத்து எடுத்துட்டார். எடுத்துட்டு கொஞ்சம் அவன் கொஞ்சம் மருந்து போட்டு அமைக்கி சரிப்படுத்தினார். பார்த்தான்னா அன்றைக்கே சரியாக போயிடுத்து. இந்த கட்டியானது இன்னும் ரொம்ப நாள் வலிக்கும், ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. பெருமாள் அனுகிரகத்தில், செல்வப்பிள்ளுடைய அனுகிரகத்தில் ஒரே நாள்லேயே சரியாக போய் அடுத்த திருப்பியும் ஆண்டவன் நீராட்டத்துக்கு வெள்ளியாச்சு. காத்தால் நீராட்டத்துக்கும் வெள்ளியாச்சு, திருப்பியும் மாத்தியானிக ஸ்நானம் பண்ணிட்டு எழுதியாச்சு. மறுநாள் காத்தாலையும் திருப்பியும் அனுஷ்டானத்துக்கு எதா பிரகாரம் எழுதியாச்சு. கொஞ்சம் கூட மாத்திக்கவே இல்லை. அவ்வளவு வலி இருந்ததுக்கு ஆண்டவன் இனிமேல் என்ன செய்ய போறாரோன்னு எல்லாரும் துடிச்சு போனதுக்கு ஒரே நாளில் சரியா போச்சு. எல்லாம் செல்வப்பிள்ளுடைய அனுகிரகம் தான், திருநாரனுடைய அனுகிரகம் தான் என்று ஆண்டவன் சாதிச்சாச்சுன்னு சொல்லுவா. எங்க ஆச்சாரியாளிடத்துல எப்பவும் பெருமாள் துணை இருக்க, போன இடத்துலலாம் நல்ல உசந்த மரியாதை ஆக்குராண்டவன். அந்த மாதிரியாக எழுதியிருந்தாச்சு ஆக்குராண்டவன். என்னென்னலாம் ஆச்சாரியால் பண்ணுவாளோ அதை குறைவில்லாமல் நடத்தியாச்சு. சாதாரணமாக ஆச்சாரியால் என்று சில விஷயங்களை தேசிகன் மாதிரி ஆச்சாரியர்களிடத்திலே பார்க்கும்போது நிறைய அற்புதங்களெல்லாம் பார்க்குறோம். இவர் சர்ப்பத்தை ஜெயிச்சார், இது மாதிரி வாதங்களெல்லாம் பிரதிவாதமெல்லாம் ஆச்சரியமாக பண்ணினார். அவர் வயத்திலே ஒரு மந்திரவாதியானவன் அப்படியே ஜலத்தை குடிச்சு குளத்து தண்ணியை குடிச்சு விட்டான். தேசிகன் பக்கத்து கம்பத்திலிருந்து அந்த தீர்த்தத்தெல்லாம் எல்லாத்தையும் வடிச்சுட்டார். இப்படியாக சில ரொம்ப அபாரமான விஷயங்கள்லாம் பார்க்குறோம். பாஷிகா சரித்திரத்தில் கூட அபாரமான விஷயங்கள்லாம் பார்க்குறோம், அதிசயமான விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரியாக அதிசயமான விஷயங்கள் இருந்தால் தான் ஆச்சாரியால் என்று லோகம் பிரமிக்கும். ஞானத்தினாலும் பக்தியினாலே அனுஷ்டானத்தினாலும் தான் ஆச்சாரியாளுக்கு பெருமை. அந்த மாதிரியான ஒரு ஞானம் அனுஷ்டானம் பக்தி பூர்வாச்சாரியாளுடைய சம்பிரதாயத்தை நடத்தி போவது சிஷ்யாளிடத்திலே ரொம்ப ரொம்ப அபிமானத்தோடு இருப்பது என்று இந்த மாதிரியான ஆச்சாரிய குணங்களினாலே பூர்ணமாக நிறைஞ்சிருந்து ஆக்கூர் ஆண்டவன் கல்யாண குணங்களோடே எழுந்திருந்தார். ஆக்கூர் ஆண்டவன் அவருடைய 15 வருஷம் ஆச்சாரியராக எழுந்திருந்த போது உத்தம ஆச்சாரியர் எப்படி எழுந்திருப்பார், நல்ல ஞானத்தோடைய பிரவச்சன சாமர்த்தியத்தோடு எழுதியிருப்பார், சிஷ்யாளுக்கு காலத்திலே அவாவா ஆசைப்பட்ட பிரகாரம் நல்ல நியமத்தோட தன்னுடையதான ஆச்சாரிய கிருத்தியம் அந்த சமாசிரணம் பண்ணி வைப்பது பரநியாசம் பண்ணி வைப்பது என்பதெல்லாம் பூர்வாச்சாரியாளுடைய பாதுகைகளை ரொம்ப பயபக்தியோடு ஆராதனை பண்ணிக்கொண்டு பெருமாள் ஆராதனம்னு பண்ணிக்கொண்டு பைசாவில் ஆசை இல்லாமல் வைராக்கிய நிதியாக எள்ளிக்கொண்டு சிஷ்யாள் எந்த இடத்துல இருந்தாலும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பாதயாத்திரையாக சஞ்சாரம் பண்ணிக்கொண்டு அந்த பாதயாத்திரையில் இருக்கிற சிரமத்தையெல்லாம் ஒரு சிரமம் என்று யாரிடத்திலும் சொல்லுவதும் கிடையாது நினைக்கிறதும் கிடையாது. ஆக சித்தாந்த ஸ்தாபனம், பிரவச்சனம், பெரியவாருடைய பாதுகாராசனங்கள், கிரந்தங்கள் அப்பப்போ சேவிச்சுட்டு இருக்கிறது, நல்ல சத்புருஷராக வரக்கூடியவாளுக்கு சம்பிரதாயத்தை அவளிடத்திலே ஸ்தாபிச்சு கொடுத்து கொண்டு இந்த மாதிரி நல்ல ஆச்சா உத்தமமாக எழுந்திருந்தாச்சு. எப்பவும் பெருமாளிடத்திலே அதுவும் ராமபக்தியினாலே நினச்சி நினச்சி அந்த ராமாயணத்தை சேவிச்சுட்டு இருக்கிறதுல ரொம்ப ஆசை. அனைவரதும் ராமாயணம் சேவிச்சுட்டு இருப்பார். ராமாயணம் ஸ்லோகங்கள் ரொம்பவும் நுற்று. அதேமா அனவரதம் பாராயணம் பண்ணி அனவரதம் ராமகுணங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்ததுனாலே ராமாயணம் அநேகமாக நல்ல நுற்றோடு அந்த ஸ்லோகங்களை சொல்லி அதை விளக்கிண்டு அப்படியே சஞ்சாரத்திலே சிஷ்யாளிடத்திலே ராமபக்தியை பேசிண்டு விசேஷமாக தேரவிந்தராண்டவனுடைய கல்யாண குணங்களை பேசிண்டு சஞ்சாரம் பண்ணிக்கொண்டு எழுந்தருளியாச்சு. இதே போல 15 வருஷம் 1947 திடீர்னு ரொம்ப அசக்தி வந்து கொடுத்து சுவாமிக்கு. உடனே அடுத்த ஆச்சாரியாவை நியமிச்சாகணும்னு உடனே ஆசை வந்து கொடுத்து அதான் தேசிகன் சாதிக்கிறார். அதிஜிகமிஷுராத்யம் தாவதிவ்யம் த்ரிதாம்னா ஸ்ருத விவித பரீட்சா சோதிதே குவாபி பாத்ரே அனக குணதசாயாம் ஆஹித ஸ்னேக மாரியஹ பிரதிஷதி நிரபாயம் சம்பிரதாய பிரதீபம் என்பதாக சாதிக்கிறார். இங்கே இருந்துட்டே இருப்பா ஆச்சாரியாள். அவளுக்கு பெருமாள் திருவடியில் போய் சேர்ந்துடணும், பெருமாள் திருவடியிலே சேர்ந்துடணும்னு உள்ளுக்குள்ள ஆசை வளர்ந்துட்டே இருக்கும். திடீர்னு ஒரு சமயத்தில் ரொம்ப ஆசை முத்தி போயிடும். சர்வேஸ்வரனுடைய திருவடிகளிலே போய் உடனே சேர்ந்துடணும்னு ஆசை வந்துடும். அந்த ஆசை வந்துடுத்தா அதுக்கு உண்டானதான ஏதாவது ஒரு சந்தர்ப்பமும் வந்துடும். பெருமாள் எப்படியாவது அவளுடைய ஆசை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கி வச்சுருவார். அதிஜிகமிஷுராத்யம் தாம திவ்யம் த்ரிதாம்னா தேசிகன் சாதிக்கிற ரகசிய திரிசாரத்தில் இந்த சம்சாரத்தில் எவ்வளவு காலம் இருப்போம், எல்லாம் செஞ்சாச்சு, ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தை பூர்ணமாக பெற்றுண்டாச்சு, பெருமாளுடைய அனுகிரகம்தான் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதை உடனே அப்படியே பூர்ணமாக பெற்றுண்டுடணும், பரமபதத்திலே வைகுந்தநாதனே பெரிய பிராட்டியாரோடே இருக்கிற உயர்ந்த திருவோலக்குலத்திலே திருவனந்தாழ்வானோடு அந்த பெரிய சிம்மாசனத்திலே வீற்றிருந்து ஏழுலகம் தனிக்கோல் செல்ல வீவில் சீர் ஆற்றல் மிக்காலமம்மானே மெமாவளந்தாந்தன்னை போற்றுகின்றே கைகளார் என்று பரிபூர்ணமாக அவனை சாட்சாத்கரிக்க வேண்டாமா? எத்தனை நான்யத் பஸ்யதி நான்ய சுணோதி நான்யத் விஜானாதீத பூமான்னு உபனிஷத்து. வேறொன்னும் பார்க்க பிடிக்காது, வேறொன்னும் தெரிஞ்சுக்க பிடிக்காது, வேறொன்னும் நினைக்க பிடிக்காது. அந்த சர்வேஸ்வரனை பார்த்த மாத்திரத்தினாலேயே பரமசுகமாக இருக்கும். அப்பேற்பட்டதான பூமா என்கிறதான சுகமாக இருக்கும். பூமா என்றால் சுகம்னு அர்த்தம், ரொம்ப பெரிய சுகம்னு அர்த்தம். ரொம்ப பெருசாயிருந்து ரொம்ப சுகமாக இருக்கிறது பூமான்னு உபனிஷத்து சொல்லி வச்சது. அணிமா மகிமா லகிமா கரிமா என்றெல்லாம் சொல்கிறா போலே பூமா என்று சொல்லித்து. அப்போ அந்த அந்த பூமாங்கிற தத்துவம் தானே மேலே இருக்குது, கீழே இருக்குது, கிழக்கு இருக்குது, மேற்கு இருக்குது, எல்லா பக்கத்துலேயும் இருக்குது, உள்ளெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அந்த ஏற்பட்டதான பூமாங்கிறதான அந்த தத்துவத்தை இந்த ஆத்மாவானது என்று அப்படியே ஒன்றி போய் ரசிக்கணும் என்று உபனிஷத்து சொல்லிக் கொடுத்ததே அது மாதிரியாக அந்த அத்தியாத்ம சுகத்தையும் பகவத் பாதாரவிந்தங்களிலே கைங்கரியம் பண்ண வேணும்ன்றதான ஆசையும் ரொம்ப வந்து கொடுத்து ஆண்டவனுக்கு. 1947 அப்போது விய வருஷம். இனிமேல் இந்த சம்பிரதாயத்தை யாரிடத்திலேயாவது தக்க பாத்திரத்திலே ஒப்படைச்சுடணும் என்ற ஆசை. அப்போத்தான் இந்த தெம்பராண்டவன் பற்றி பேச்சு வந்தது. தெம்பராண்டவனுக்கு தான் கொடுக்கணும்னார் அவர். அப்போது தெம்பராண்டவனுக்கு 61 திருநக்ஷத்திரம், 1886 சரியா. தேரவந்துராண்டவன் 1872 அவதாரம், 1880 ஆக்குராண்டவன் அவதாரம், 1886 செம்பர ஆண்டவன் அவதாரம். செம்பர ஆண்டவன் நல்ல பூர்ண ஞானியாக ரொம்ப வைராக்கியசாலியாக எழுந்தார் என்று அவருடைய சரித்திரம் வரும்போது நாம் அனுபவிக்க போறோம். அது மாதிரி வசதியாக எழுந்திருந்ததுனால அவரிடத்திலே ஒப்படைச்சிடணும் அப்படின்னு ஆசை, பெருமாளை உடனே போய் அடைஞ்சிடணும்னு ஆசை வந்துடுத்து. அதெல்லாம் மகாத்மாக்களுக்கு அந்த ஆசை வரும். ஒரு சந்தர்ப்பம் வந்துடுத்துன்னா போரும் இந்த சம்சாரம், ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைச்சா போலே திருவனந்தாழ்வான் மேலே எழுந்திருக்கிற அந்த பெருமாளை பூர்ணமாக சேவிச்சு அப்படியே அந்த அனுகிரகத்தை பூர்ணமாக பருகணும்னு ஆசை வந்துடும். அந்த மாதிரியான ஆசை வந்துடுத்து வாக்குறாண்டவனுக்கு. அதனாலே ஏதோ நோவு சாத்திண்டா போல இருந்து, நோவு வந்து சாத்திண்டா, நோவு சாத்திண்டா விட்டு உடம்பு ரொம்ப முடியல, இனிமே சம்பிரதாயத்தை நிர்வகிக்கிறதுக்கு அடுத்த மனுஷால பார்க்கணும், தம்பர வெங்கடராவாச்சாருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு மாத்திரம் இல்லை, அப்புறம் ஒரு 5 மாதம் கூடவே ஏழில் இருந்து அந்த சுவாமி ஆச்சாரியராக ஏழில் இருந்து சம்பிரதாயத்தை நடத்துறத ரொம்ப ரசிச்சாச்சு. என்னமா சம்பிரதாயத்தை நிர்வகிக்கிறார், என்னமா நடத்துறார், என்ன சாந்தி, என்ன காலக்ஷேபம், என்ன பாதுகாராதனம், பூர்ணமாக ஒப்படைச்சாச்சு. ஆக்குறாண்டவன் தம்பிராண்டவன்கிட்ட 1947 ஐப்பசி மாதம் விய வருஷம் பூர்ணமாக ஒப்படைச்சாச்சு சம்பிரதாயத்தை. நானும் கொஞ்சம் வச்சுக்கிறேன், நீயும் கொஞ்சம் வச்சுக்கிறேன்னு அந்த மாதிரிலாம் கிடையாது. இல்லை நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் பார்த்துப்பேன், அதுக்கப்புறம் வேண்டாம் நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. விஸ்வாசம் நல்ல, பெயர்பட்ட மகான பெரியாண்டவன் போலே ஒரு மகான் அல்லவா நமக்கு கிடைச்சிருக்கார், அடுத்த ஆச்சாரியராகன்னு சந்தோஷமா ஒப்படைச்சுட்டு அவருடைய அவருடைய அந்த நித்தியானுஷ்டானங்கள், அதுவும் பாதுகாராசனங்கள், அதுவும் காலக்ஷேபம் சாதிக்கிற பரணியாசங்கள் செய்து வைக்கிற அழகு எல்லாத்தையும் பார்த்து பரமானந்தப்பட்டாச்சு ஆக்குறாண்டவன். எப்படி ஆச்சாரியால் அனுபவிச்சாரோ அதுபோலே சிஷ்யன் அனுபவிச்சார் அந்த சுவாமி. ஆச்சாரியாளிடத்துல எப்படி தேரவிந்துராண்டவன் அவர் ஆச்சாரியராக எழுந்திருந்த போது அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்த அந்த சந்தோஷத்தை தெம்பராண்டவன் பண்ணி காட்டும் போது அதை அந்த ரொம்ப அனுபவிச்சாச்சு. நமக்கு நல்ல உத்தம ஆச்சாரியரும் கிடைச்சார், நல்ல சிஷ்யரும் கிடைச்சார்னு. நிறைய பேர் காலக்ஷேபம் பண்ணியிருக்கா ஆக்குறாண்டவன் இடத்துல, ரொம்ப பேர் காலக்ஷேபம் பண்ணியிருக்கா. காலக்ஷேபம் பண்ணவாளுடைய பெரியவாளுடைய லிஸ்ட் எல்லாம் கூட இப்போ சமீபத்தில் ஆசிரம வரலாறுன்னு புஸ்தகம் அது வெளியிட்ட போது அந்த விஷயங்கள்ல அதெல்லாம் எழுதியிருக்கேன். நிறைய பேர் காலக்ஷேபம் பண்ணியிருக்கா, எல்லாரும் நல்ல ஞானிகள் தான். ஆனால் அந்த இவரிடத்துல தெம்பராண்டவனிடத்துல ரொம்ப விசேஷமான ஒரு ஈடுபாடு இருந்தது. அந்த ஈடுபாடை அவர் ஆச்சாரியராக்கி பார்த்து அவரை ரொம்ப ரசிச்சாச்சு. 5 மாதம் ஏழிலிருந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாச்சு. பெரியாண்டவன் சின்னாண்டவனை ஏழை பண்ண விட்டு ஒரு 4 மாதம் கூட இருந்தபோது அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இனிமேல் என்னை யாரும் கரிகாலன்னு சொல்ல மாட்டாரா என்று அப்பப்போ சொல்லிப்பாரான். கரிகாலன்னு என்ன ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத திருவடி என்று சொல்ல மாட்டாரா. சின்னாண்டவனை பார்த்து சந்தோஷப்பட்டாச்சு. நல்ல உத்தமமான சிஷ்யராக இருந்து நல்ல ஆச்சாரியராக இருக்கார்னு பெரியாண்டவன் சின்னாண்டவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாச்சு. சின்னாண்டவன் தேரவிந்துராண்டவனை பார்த்து பூர்வாசிரமத்திலேயே நல்ல ஆச்சாரியராக இருப்பார் இவர், இவர் நம்ம சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியராக வரணும் வரணும்னு ஆசைப்பட்டாச்சு. தேரவிந்தராண்டவன் ஆக்குறாண்டவனை ஆசைப்பட்டாச்சு, நீர் வரணும் நீர் வரணும் என்று. அப்போ இப்போ பிரேஷ மந்திரம் உபதேசம் பண்ணியாச்சு, பிரபத்தி பிரயோகம் உபதேசம் பண்ணியாச்சு, முன்னாடியே கூட்டு உபதேசம் பண்ணியாச்சு இவர் வரணும்னு. தேரவிந்தராண்டவனுக்கு உள்ளூர இருந்திருக்கு போல, திருமால் திருப்படி சேர்த்துக்க போறாருன்னு உள்ளூர இருந்திருக்கு போல. அதனால முன்னாடியே கூப்பிட்டு ஆக்குறாண்டவனிடத்துல பிரபத்தி பிரயோகம் பிரேஷமந்திரம் உபதேசம் பண்ணியாச்சு. பிரபத்தி பிரயோகம் உபதேசம் பண்ணியிருந்தா தான் பிரபத்தி பண்ணி வைக்கலாம், பிரம்ம வித்யா இல்லையா, அது ஆச்சாரியன் சொல்லிக் கொடுத்தா தான் பிரம்ம வித்யா பலிக்கும். அதனால பிரபத்தி பிரயோகம் உபதேசம் பண்ணியாச்சு. பிரேஷமந்திரம் சன்னியாசியார்த்துக்காக பிரேஷமந்திரம் அதையும் உபதேசம் பண்ணியாச்சு. ஆனா சமகாலத்துல இல்லை, தேரவிந்துராண்டவன் இருந்தபோதே ஆக்குறாண்டவன் கூடவே ஆச்சாரியரா சன்னியாசியா எழு இல்லை. ஆனால் ஆக்குறாண்டவனுக்கு அதிர்ஷ்டம், அவர் அனுபவிச்சார் தெம்பராண்டவனை கூட 5 மாதம் இருந்து தானே அனுபவிச்சார். எதுக்காக சொல்றேன், ஆச்சாரியால் அந்த மாதிரி ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அடுத்த ஆச்சாரியனை ஏற்படுத்தினான். ஆச்சாரியால் ஏற்படுத்தின போது அவளுடைய மனோபாவம் தங்க ஆச்சாரியால் வசதியா இருந்தா போலே தங்க சிஷ்யன் வசதியா இருக்கணும் அதே போல ஆச்சாரியால் நமக்கு அடுத்த வாளுக்கு வேணும். நமக்கு ஆச்சாரியால் கிடைச்சா போல பின்னாடி நம்ம சிஷ்ய சம்பதிக்கு ஆச்சாரியால் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த மாதிரி நல்ல ரத்னங்களான ஆச்சாரியால அனுகிரகிச்சு நமக்கு கொடுத்துருக்கா. அதுல அடுத்து தெம்பராண்டவனை கொடுத்தார், ஆக்கூர் ஆண்டவன். அஞ்சு மாசம் கூடவே எழுதியிருந்தாச்சு, எழுதியிருந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாச்சு. தெம்பராண்டவனுடைய ஞான வைராகியங்கள்லாம் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டியாச்சு. அப்படி சந்தோஷப்பட்டு எழுதியிருக்குச்சேனா பங்குனி மாதம் திருநாட்டு கேள்வியாச்சு. தெம்பராண்டவன் ஆக்கூர் ஆண்டவனை ரொம்ப அவருடைய பெருமைக்கு தகுந்தா போல அவருக்கு உத்தரகிருத்தியங்கள்லாம் பண்ண வச்சு சின்னாசிரமத்தில் அவருக்கு பிருந்தாவனம் கட்டி வச்சு வேலை பண்ணி அவருக்கு ஆராதனங்கள்லாம் நல்லா நடத்தியாச்சு. அப்புறம் தெம்பராண்டவன் எப்படி 15 வருஷம் இவர் ஆச்சாரியராக எழுதியிருந்தாரோ அதே போல் தெம்பராண்டவனும் 16 வருஷம் ஆச்சாரியராக எழுதியிருந்தார். அப்போ தெம்பராண்டவனுடைய சரித்திரம் ரொம்ப பவித்திரமானது. அந்த பவித்திரமான சரித்திரத்தை அடுத்த வாரம் ஆரம்பிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வாரம் இதோட முடிச்சுக்கலாம். கவிதார் கீர்த்திமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.
ஓ அடியந்தாதன் சுவாமி, பரம பாக்கியம், அடுத்த வாரத்துக்கு இது பண்ணிட்டு
போடி. சரி, அடுத்த வாரம் தெம்பராண்டவன்.
தெம்பராண்டவன் அடியன் அடியன்.